இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவரே. நான் கர்த்தர், நான் மாறாதவராக இருக்கிறேன் என்றவர். உங்களுடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் தொழுகிறோம் ஐயா. காலங்கள் மாறுகிறது, காலநிலைகள் மாறுகிறது, மனுஷனுடைய கோலங்களும் மாறுது ஐயா. ஆனா நீரோ மாறாத தேவனாக இருக்கிறேன். உங்களுடைய அன்பு மாறுவதில்லை ஐயா, உங்களுடைய இரக்கம் மாறுவதில்லை, உங்களுடைய வல்லமை மாறுவதில்லை. உங்களுடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் தொழுகிறோம் ஐயா, தொழுகிறோம், தொழுகிறோம், பணிகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, சபையின் நாயகரே, எங்கள் இரட்சகராகிய ஆண்டவரே, உம்மை தேடித்தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்கள் மத்தியிலே எழுந்தளிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் மத்தியிலே வந்திருக்கிறதான் எங்கள் மேன்மை ஐயா. கர்த்தாவே, நாமத்துக்குரிய கனத்தையும் மகிமே நாங்கள் செலுத்துகிறோம். எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உம்முடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும் என்று நாங்கள் கொண்டாடுகிறோம். கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்முடைய சித்தம் எங்கள் மத்தியிலே செய்யப்பட வேண்டும். உம்முடைய நாமம் எங்கள் மத்தியிலே பரிசுத்தப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவருக்கு பரிபூர்ணமா எங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். எங்களை நடத்துங்க, எங்களுக்கு போதியுங்க, எங்களுக்கு உணர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறவர்கள் நல்ல பிதாவே, ஆவே, ஆவே. சூரியனை காண்பது கண்களுக்கு பெரியப்பட்டு வேதம் சொல்லும் இப்படி அடிக்குது பாரு. கர்த்தருடைய நாமத்தை பயப்பட்டாடு. சோ தேவனுடைய வார்த்தைக்குள்ள நாம் கடந்து செல்ல போறோம். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்கள், நியாயாதிபதிகளின் புஸ்தகம், The Book of Judges. Please come with me. Open your Bible and open your heart to receive the word of God. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16வது அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. நியாயாதிபதி புஸ்தகம் 16வது அதிகாரம் அவதலை வாசிப்போம். 2 வசனங்களை 20-21.
அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்குகள் போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்துக் கொண்டிருக்க வைத்தார்கள்.
எந்த விலங்குகளாலும் கட்ட முடியாதிருந்த தேவ மனுஷர 2 வெண்கல விலங்கு போட்டு கட்டி சிறைச்சாலையில தள்ளியிருக்கிறார். பிலிஸ்தருக்கு அடிமையாக இருந்த தன்னுடைய ஜனத்தை மீட்கிறதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய மனுஷன் இப்போ பிலிஸ்தருக்கு அடிமையாக பாவரைத்துக் கொண்டிருக்கிறார். மகுமையான காரியங்களை செய்த அவருடைய கரங்கள் இன்றைக்கு பாவரைத்துக் கொண்டிருக்கிறது. இன்றைய செய்தியின் தலைப்பு, சிம்சோரே எழுந்திரு. சிம்சோரே எழுந்திரு, ஏனென்றால் பெலிஸ்தர் உண்மையிலே வந்துவிட்டார். சிம்சோனை எழுந்திரு, ஏனென்றால் பெலிஸ்தர் உண்மையிலே வந்துவிட்டார்கள். ஏன் பெலிஸ்தர் வந்திருக்கிறார்கள்? உன் மகா பலத்தை கெடுப்பதற்காக, உன் பலத்தை குலைப்பதற்காக பெலிஸ்தர் உண்மையிலே வந்துவிட்டார். சுமார் 450 ஆண்டுகள் இஸ்ரவேல் சரித்திரத்தை இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் உள்ளடக்கி இருக்கிறது. 450 இயர்ஸ், 450 ஆண்டு சரித்திரத்தை இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அடங்கியிருக்கிறது. யோசுவாட காலத்துக்கு பின்பாடு தேவன் நியாயாதிபதிகளை வைத்து தன் ஜனங்களை நடத்தினார். நியாயாதிபதிகளுக்கு ஒரு அரண்மனை இருக்கலை, அவைகளுக்கு ஒரு சிறப்பு படையும் இருக்கல, எந்த குதிரைப்படையும் இருக்கல, காலாட்படையும் இருக்கல, அரண்மனையும் இருக்கல. மற்ற ஜாதிகளைப் போல இல்லாமல் தன்னுடைய ஜனத்தை வித்தியாசமான முறையிலே நடத்த விரும்பின நம்முடைய பரலோகத்தின் தேவனுக்கு பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதா. தேவன் தன் ஜனத்தை நடத்த விரும்பினதற்கு இவர் விரும்பினதற்கு என்ன தவறு? தன் ஜனத்தை நடத்த விரும்பினார், அவர்களோ முரட்டாட்டம் படி தங்களுக்கு விருப்பமான ராஜாக்களை ஏற்படுத்தினார்கள். முடிவு என்ற இஸ்ரவேலை சிறைப்பட்டு போக காரணமாக இருந்தது ராஜாக்களே. 2 தெண்டு நாடாக பிரிந்து, வடதேசம் வடநாடு தென்னாடாக பிரிந்து, 2 தேசங்களும் ராஜாக்களினால் அவர்களுடைய பின்மார்க்கத்தினால் அடிமைகளாக தள்ளப்பட்டார்கள், விற்கப்பட்டார்கள். நம்முடைய மொழியில, தமிழ் மொழியில் ஒரு பழமொழி சொல்லுவார்களே, அரசர் எவ்வழியோ குடிகளும் அவ்வழியே சொல்லி. சோ அதுபோல ராஜாக்களுடைய பின்மார்க்கம் ஜனங்கள் முழுவதையும் பின்மார்க்கத்தில் தள்ளி அந்த ஜனங்களை அடிய ஜனங்களுக்கு அடிமையாக கொண்டு போற அளவுக்கு கொண்டு போய் விட்டது. நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் இருந்து சொல்லுங்க, இந்த நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் இருந்து நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிற ஒரு முக்கியமான சத்தியம் என்னவென்றால், ஆவிக்குரிய தலைவர்கள் மிக மிக முக்கியம். ஆவிக்கு த ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு த சர்ச் ஆஃப் காட். ஆவிக்குரிய போதகர்கள் தலைவர்கள் சபைக்கு தேவனுடைய ஜனத்துக்கு மிக மிக முக்கியமானவர்கள். சோ நியாயாதிபதிகள் எப்படி இருந்தார்களோ அப்படியே ஜனங்களும் இருந்ததை நாம் பார்க்கிறோம். நியாயாதிபதிகள் தவறும் பொழுது ஜனங்கள் தவறுகிறதையும் தேவனை விட்டு பெறுகிறதையும் நாம் வேதத்தில் பார்க்க முடியதாக இருக்கிறது. அம்மோனியர்களுக்கு அடிமையாக இருந்தார்கள், மோவாபியர்களுக்கு அடிமையாக இருந்தார்கள், அமலேக்கியர்களுக்கு அடிமையாக இருந்தார்கள், பெலிஸ்தருக்கு அடிமையாக இருந்தார்கள். எதனாலே? தேவனை விட்டு பின்வாங்கி போனபடியால், தேவனை விட்டு தூரமாகி போனபடியால், இப்பேற்பட்ட அந்நிய ஜாதிகளுக்கெல்லாம் தேவ ஜனம் அடிமைப்பட்டிருந்தது. 7 ஜாதிகளை அழித்து தன் நாமத்தின் மகிமை கண்டு நாட்டின சந்தன மரங்கள் என்று சொல்லி தேவன் அழைத்த தன் ஜனங்களையே தானாகவே ஆண்டவர் அந்நிய ஜனங்களிடத்தில் ஒப்பு கொடுத்தது பார்க்கிறதுக்கு ஆச்சரியமாக்கிறதுக்கு. காரணம், அவர்கள் தேவனை விட்டுவிடபடியால் தேவனும் அவர்களை விட்டுவிட்டார். வேதத்தில் நாம் தெளிவாய் பார்க்கிறோம், நீங்கள் என்னை தேடினால் கண்டடைவீர்கள், நீங்கள் என்னை விட்டுவிட்டால் நானும் உங்களை விட்டுவிடுவேன். ஆகவே தேவ சரவு தேவன் நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறதுக்கு ஜாக்கிரதையாகவே இருக்கிறார். ஆனால் நாம் தேவ ஜனங்களாக இருந்து தேவ வழிகளிலே நடந்து தேவனை பிரியப்படுத்துவமாக இருந்தால் நாம் கூப்பிடும் பொழுது அவர் செவி கொடுக்காமல் தன் செவிகளை மூடிக்கொள்வாரோ? நிச்சயமாக இருக்கவே இருக்காது. தேவன் தேவனாகவே இருக்கிறார். அவர் மாற வேண்டிய அவசியம் இல்லை, நாம் தான் மாற வேண்டும். நாம் குரல் அவர் கேட்க, அவர் குரலை நாம் கேட்க, நம்மை நாம் மாட்டிக் கொள்வோம், தேவனுடைய வசனத்துக்கு வளைந்து கொடுப்போம். அது மாத்திரமில்லை, தேவன் எல்லாவற்றை பார்க்கலும் தன்னுடைய வார்த்தையை அவர் மகிமைப்படுத்தி இருக்கிறார். எல்லாவற்றை பார்க்கலாம், அற்புதங்கள், அடையாளங்கள், அதிசயங்கள், அந்நிய பாஷைகள், சொப்பனங்கள், தரிசனங்கள், இவை எல்லாவற்றிலும் பார்க்க, இவை எல்லாவற்றிலும் பார்க்க தேவன் தன்னுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் இன்றைய காரியங்களை நான் கவனிக்கும் பொழுது அநேக தேவனுடைய சரங்கள் தேவனுடைய வசனத்துக்கு மதிப்பு கொடுப்பதை பார்க்கலும், தேவனுடைய வார்த்தைக்கு முன்னுரிமை முதலிடம் கொடுக்கிறதை பார்க்கலும், சொப்பனங்கள், தரிசனங்கள், தீக்க தரிசனங்கள், அற்புதங்களுக்கு, அடையாளங்களுக்கு அதிக இடம் கொடுக்கிறது வேதனைக்குரியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட நிலைமை வரும்பொழுது ஒரு தேவனுடைய பிள்ளை வழியை விட்டு விலகிறதுக்கு வாய்ப்புண்டு. வழியை விட்டு விலகிறவனுக்கு புத்திபதி விசனமாக இருக்கும் என்றும் நாம் நீதிமொழிகளிலே வாசிக்கிறோம். ஆகவே அந்த கருமான தேவோட ஜனங்களே, எதுவாக இருந்தாலும் நாம் தேவோட வார்த்தைகளை கொண்டுதான் அளந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. தேவன் நமக்கு எழுதி கொடுத்த இந்த பரிசுத்த வேதாபத்துக்காக பரலோகத்தின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். போகட்டும், சிம்சோனே எழுந்திரு. ஏனென்றால் உன் பலத்தை சிறைக்க, உன் பலத்தை கெடுக்க வந்து விட்டார்கள் பெலிஸ்தர்கள் உண்மையில். இந்த சிம்சோனை குறித்து இந்த நாள் சில காரியங்களை பார்த்து நான் முக்கியமான ஒரு கருப்பொருளை இதில் அழுத்தி முடிக்க நான் ஒருபொரு கத்தருக்கு சித்தமானால், நாம் கண்டுகொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியம் ஒன்று இந்த செய்தி மூலமாக நான் உங்களோடு நான் சொல்ல வருபுறேன். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிழ்வு உண்டாகட்டும். இந்த நியாயாதிபதி புஸ்தகத்திலே சிம்சோன் மிக முக்கியமான ஒரு நபராக கருதப்படுகிறார். பலத்த செயல்களை செய்திருக்கிறார், பயங்கரமான காரியங்களை செய்திருக்கிறார். சொல்லப்போனா இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அவன் செஞ்சிருக்கிறார். ஒரு தடவை அவன் நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிங்கத்தை வழியில் கண்டிருக்கிறார். கண்டு தன் தாய் தம்பனோட பெண் பார்க்க போயிருக்கிறார். போகிற வேளையிலே சிங்கத்தை வழியில கண்டு அது ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல அதை கிழித்து போட்டான். நாம் வேதத்தில் வாசிக்கிறேன், பல பராக்கிரமசாலிகள் சிங்கத்தை கொண்டிருக்கிறார்கள், ஈவன் தாவீது கூட சிங்கத்தை கரடியை கொண்டிருக்கிறது நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனா இதுல இருக்கிற ஒரு விசேஷம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல சிங்கத்தை பிடிச்சி கிழிச்சு கொண்டிருக்கிறான்.
என்னதுனாடி தேவனுடைய பலம் அவன் மேல இறங்கின போது, தேவ ஆவியானுடைய வல்லமை அவன் மேல இறங்கின போது, சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிக்கிறது போல கிழித்து விட்டானாம். அப்படியானால் தேவ ஆவியின் பலத்தை பெற்றுக்கொண்ட ஒரு தேவ மனுஷனுக்கு சிங்கமும் ஆட்டுக்குட்டி போல தோணுமோ? இதுதான் தேவனுடைய வல்லமையின் ரகசியம் பாருங்க, இதுதான் ஆவிக்குரிய பலத்தின் ரகசியம் பாருங்க. தேவ ஆவியின் பலத்தை பெற்றவர்கள் அசாதாரணமான காரியங்களை செய்ய முடியும். தேவ ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் அசாதாரணமான காரியங்களை செய்திருக்கிறார்கள். ஆகவே கருமானங்களே, ஒரு சிங்கத்தை அவர் ஆட்டுக்குடிய போல அவன் கிழித்து போட்டான்னு சொல்லி நாம பார்க்கிறோம். ஆனால் அவர் மறுபடி திரும்பி வரும் பொழுது அதே சிங்கத்துக்குள்ள என்ன தேன் கூடு இருந்ததுன்னு சொல்லி நாம பாக்கிறோம். இவன் என்ன செஞ்சிருக்கான், அதுக்கு கிட்ட போய் அதை பார்த்து அதுக்கு இருந்த தேன் கூட்டை எடுத்து வாயில போட்டிருக்கிறான். என்ன நடந்திருக்குது, இவன் பிறந்த நாள் முதல் கொண்டு நசரேயனாக இருந்திருக்கிறான். மனோவாக்கும் அவர் மனைவிக்கும் பிறக்கும் பொழுது, நீங்க சரித்திரத்தை முழுக்க வாசிச்சா நேரம் போரும், சில காரியங்களை சொல்ல புரிஞ்சவர்களுக்காக சொல்றேன். மனோவாக்கும் மனைவிக்கும் இவன் பிறக்கிறதுக்கு முதலே தேவனால அறிவிக்கப்பட்டு, மனோவாவின் மனைவி கூட எப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் சொன்னார். அவள் நசரனாக இருக்க போகிற மகனாகிய சிம்சோனை பெற்றெடுக்க போகிற தாய் வந்து திராட்சை ரசத்தையோ திராட்சை பழத்தையோ அவன் அவள் தொடக்கூடாதுன்னு சொல்லி கண்டிப்பாக சொல்லி, நசரேனாக இருக்க போகிற சிம்சோனை பெற்றெடுக்கிறதுக்கு அவள் எப்படி இருக்கணும் என்றதை குறித்தும் அவள் தேவன் முதலாவது அவளுக்கு முன்கூறித்தார். சோ ஒரு நசரேய விரதத்தை அனுஷ்டிக்கிற ஒரு மனுஷன் செத்து போன எந்த ஒரு மிருகங்களுக்கும் கிட்ட போறதுக்கு அனுமதி இல்லை. ஆனால் இந்த சிம்சோ செத்து போன மிருகமாக கிடந்த சிங்கத்துக்கு கிட்ட போனது மட்டுமல்ல, அதுக்குள்ளே இருந்த தேன்கூட்டை விடுத்து ருசி பார்த்தது அவன் விட்ட ஒரு தவறு என்பதை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என கருமானவர்களே, என்னதான் அசாதாரண மனுஷனாக இவன் காணப்பட்டாலும், இவட வாழ்க்கையில காணப்படுகிற பலவீனங்கள் இன்றைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு மிக எச்சரிப்பாக இருக்கிறது. ஏனென்றால் இவனை போல நாமும் தேவ ஆவியானவரை பெற்றிருக்கிறோம், தேவ ஆவியின் பலத்தை பெற்றிருக்கிறோம், தேவனாலே அழைக்கப்பட்டிருக்கிறோம், தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாமும் இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து தீட்டான காரியங்களை விட்டு விலகி நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமாக காணப்படுகிறது. போகட்டும், அதற்கு பின்பாடி குறித்து அசாதாரண காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, 300 நரிகளை தனியொருவனாக பிடித்து, 300 நரிகளை சோடி சோடியாக சேர்த்து வாளோட வாள் கட்டி நடுவுல பந்தத்தை கட்டி கொளுத்தி பிலிஸ்தோட வேளாண் மலையில ஓட விட்டு பிலிஸ்தோட வேளாண்மை எல்லாம் கெடுத்தான்னு சொல்லி சொல்லப்படுது. இவனுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணல, ஒருவரும் இவனுக்கு உதவி செய்யல. ஆனா தனியொரு மனிதனாக 300 நரிகளை பிடிச்சு வாளோட வால் கட்டி நடுவில் ஒரு பந்தத்தை கட்டி அதுல நெருப்பை கொளுத்தி பெலிஸ்தோட வேளாண்மையில ஓட விட்டு எல்லா பயிர்களையும் வேளாண்மைகளையும் தானியங்களையும் அவர் கெடுத்து போட்டார் சொல்லி பார்க்கிறோம். இதுவும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியமே, இவன் செய்த ஒரு மகா பிரதான காரியம். அது மட்டுமில்ல, ஒரு தடவை இவன் காசாவில போய் இருக்கிறான், பெலிஸ்தருடைய பட்டணமாகிய காசாவில, இன்றைய காட்சான்னு சொல்லப்படுற அதே நகரம் தான். அந்த நகரத்தில் இது கடலோரமாக இருக்கிறது, பார்க்க மெப்பில பார்க்க தெரியும். கவனிங்க, இந்த காசா என்ற பட்டணத்தில் அவர் இருக்கிற பொழுது பெலிஸ்தர்களுக்கு இவர் கேள்விப்பட்ட போது, காசா பட்டணத்தில் இருக்கிற சிம்சோனை பிடிக்கிறதுக்கு அவர்கள் அந்த பட்டணத்தை வளைந்து கொண்டு ஒளிமுக வாசலிலே, பட்டணத்து வாசலிலே இருபுறமாக பதிவிருக்கிறார்கள். அவர் பட்டணத்தை விட்டு வெளியில் வரும் பொழுது அவரை கொல்வதற்காக, கொலை செய்வதற்காக. என்ன நடந்திருக்கிறது, இவர்கள் இப்படி பட்டணத்திலே பதிவிருக்கிறார்கள், தன்னை கொல்வதற்காக பிடிப்பதற்காக சொல்லி தெரிந்து கொண்ட அந்த சிம்சோன் நடு ராத்திரியில எழும்பி நடந்து போய் பட்டணத்து வாசலின் கதவுகளை நிலைகளோடு பேர்த்து, தாழ்பால்கள் பூட்டுகளோடையும் பேர்த்து, தோளில வைத்து எபிரோன் வரைக்கும் நடந்து சென்றிருக்கிறான். எபிரோன்ல இருக்கிற மலை உச்சிக்கு நடந்து, இதை பார்க்கும் பொழுது எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் தெரியுமா, காசால இருந்து எபிரோன் கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர் சொல்றார். கிட்டத்தட்ட 60 கிலோமீட்டர், அது மாத்திரம் மலை உச்சிக்கு ஏறி போயிருக்கிறான். பட்டணத்து வாசல் கதவுகள் நிலைகள்னா எவ்வளவு உயரமும் எவ்வளவு பலமுமாக இருக்கும் என்று இங்கே இருக்கிற கதவுகள் இங்க பாருங்க. நம்ம இந்த நாட்டு கதவுகள் எல்லாம் இப்படி கதவுகள் கற்பனையே பண்ணி பார்க்கல. அவங்களோட பட்டணத்து வாசல் அந்த நாட்களிலே பட்டணங்களை கட்டி அதற்கு வாசல் போட்டு அதற்கு ஒளிமுக வாசல் சொல்லி பேச வைப்பார்கள். அது வேதத்தில் பார்க்க இதை குறித்து விளங்கப்படுது. அதிகமான பொறுப்பு ஆகவே அந்த பட்டணத்து வாசல் கதவுகளை நிலைகளோடும் தாழ்பாளர்களோடும் பேத்து அதை தூக்கி தோலை வச்சுக்கொண்டு இத்தனை கிலோமீட்டர் இருந்து மலை உச்சிக்கு போன இவன் எப்பேற்பட்ட ஒரு மனுஷனாகவும் அவருடைய மகாபலம் எப்படி இருக்கும் சொல்லி இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியத்தை செஞ்சிருக்காரு சொல்லி நாம பார்க்கக்கூடியதாக இருக்குது. சரி, இதுவும் போக இன்னும் ஒரு காரியம் செஞ்சிருக்கிறான். ஒரு பச்சை கழுதை பச்சை தாடை எலும்பு எடுத்து கிட்டத்தட்ட 1000 பேரை கொண்டு குவிச்சிருக்கான். 1000 பேர் சாதாரண ஆட்களில் படை வீரர்கள், பிலிஸ்தருடைய படை வீரர்கள், போர் வீரர்கள், அவர்கள் ஆயுதங்களோடு பட்டயங்களோடும் பில்லுகளோடும் ஆயுதங்களோடும் நின்ற போதும் இவன் தனியொரு மனுஷனாக ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொன்று குவியல் குவியலாக கொட்டி குவிச்சு தடையிருக்கிறார். அதிலும் ஒரு மிஸ்டேக் என்ன தெரியுமா? இது பச்சை கழுதையின் பச்சை தாடை எலும்பு தானே, அதையும் தொட்டு செய்கிறதுக்கு இவருக்கு கூடாது என்ற இவர் நசரேயனாக இருந்தபடியால் அப்படி செஞ்சபடியால் அடுத்து நடந்தன்னு தெரியுமோ? இவ்வளவு பேரை கொண்டு குவித்து முடித்த பிற்பாடோ அவனுக்கு பயங்கரமான தாகம் எடுத்து அவன் குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லாமல் அவன் சாகுற ஒரு நிலைமை வந்த போது திரும்ப ஆண்டவர் நமக்கு கூப்பிடுறான். ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு பள்ளத்தாக்கை பிளந்து அவனுக்கு ஆச்சரியமாக தண்ணீரை கொடுத்து அவன் அதற்கு ஒரு பேரும் வைக்கிறார். அதை பாருங்க. ஆகவே இப்படிப்பட்ட அசாதாரணமான காரியங்களை செய்த ஒரு மிக பெரிய ஒரு பராக்கிரமசாலியாக இந்த சிம்சோன் காணப்படுகிறார். சோ இப்படிப்பட்ட மகா தேவ பலத்தை பெற்று பயங்கரமான காரியங்களை செய்த இந்த தேவனுடைய மனுஷனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற சில சம்பவங்களை பார்க்கும் பொழுது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான காரியங்கள் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இவனுடைய வாழ்க்கையின் முடிவிலும் இவன் ஒரு முக்கியமான பயங்கரமான காரியத்தை செஞ்சிருக்கான். என்ன நடந்திருக்கிறது? அவன் கண்களை கெடுத்து கொண்டே அவனோட மாவரைக்க வைத்த பிற்பாடு அவன் என்ன செஞ்சிருக்காங்க? அவனை கொண்டு வான், நமக்கு எல்லாருக்கும் வேடிக்கை காட்டட்டும், ஷோ காட்டட்டும், அவனை அவமானப்படுத்துவதற்காக, சிம்சோனை அவமானப்படுத்துவதற்காக அவனை வெளியில கொண்டு வாங்கன்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய ஒரு மண்டபத்துக்கு முன்பாக கொண்டு வந்து அவனை வேடிக்கை காட்டுக்கிறது கொண்டு வந்து கிட்டத்தட்ட 3000 பேர் அந்த மண்டபத்தில் கூடியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3000 பேர் சாதாரண பெரிஸ்தர் அல்ல, அவர்களுடைய அதிபதிகள், தளபதிகள், போர்ச்சவர்கள், மிக முக்கியமான அனைத்து பேரும் அந்த மண்டபத்தில் கூடியிருக்காங்க. ஏன்னா நம்முடைய பரம எதிரி, நம்மில பல பேரை கொண்டு குவித்த இந்த சிம்சோன் இப்ப குரணாயுதா கண்ணை கெடுத்துடும் அவன் வேடிக்கை காட்டுறத நம்ம பார்க்கணும் சொல்லி கிட்டத்தட்ட 3000 பேர் பராக்கிரமசாலிகளும் பெலிஸ்தீர்களுடைய தலைவர்களும் பிரபுக்களும் தளபதிகளும் தலைவர்களும் 3000 பேர் கூடியிருந்த போதுதான் அவன் ஆண்டவடத்தில் பண்டாடி அந்த மண்டபத்தை தாங்கி நின்ற 2 தூண்களையும் பிடித்து தன் கைகளால இழுத்து அந்த கூரை அப்படியே சாய்ந்து கிட்டத்தட்ட 3000 பேர் அங்கே கூடியிருந்த அனைத்து பேரும் மறந்தார். ஆகவே சிம்சோன் தான் உயிரோடு இருக்கும் பொழுது கொன்ற பலிஸ்தரை பார்க்கிலும் அவன் மறிக்கும் போது அவன் கொன்றவர்கள் அநேகராக இருந்தான்னு சொல்லப்பட்டது. இதனால என்ன நடந்திருக்குது? முக்கியமான தலைவர்கள், தளபதிகள், பிரபுக்கள் எல்லாம் இந்த கட்டத்துக்களை மடிந்து போனபடியால பிற்பாடு பல வருஷங்கள் பெலிஸ்தியர் இஸ்ரேல் ஜனங்களை அடக்கவோ ஆளுகை செய்யவோ முடியல. ஏனென்றால் அவ்வளவு முக்கியமான தலைவர்கள் பிரபுக்கள் எல்லாம் அங்கே அழிந்து போனபடியால் அதுக்கு பிற்பாடு அவர்கள் முன்பு போல தேவ தினத்தை அடிமை கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் ஆரம்பத்தில் ஆண்டவர் தீர்க்கமாக சொன்னபடி அவன் பிறந்து நசரேனாக இருப்பான், அவன் என்னுடைய ஜனத்தை பெலிஸ்தியருடைய கைக்கு நீக்கலாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்று தேவனால சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறத்தக்கதாக அவன் என்ன செஞ்சான், அப்படி 3000 பேர் கூடியிருந்த அந்த கூரை விழுந்து அனைவரும் விழுந்து அதற்கு பிற்பாடு பெலிஸ்தர் அவர்களை அடிமை கொள்ள முடியாத அளவுக்கு பலவீனப்பட்டு போனார் சொல்லி நாம் பார்க்கிறோம். அரக்கரைபான தேவன ஜனமே, இது எல்லாம் நாம் அவனிடத்தில் பார்க்கிற பிளஸ் பாயிண்ட்கள். அவனிடத்தில் காணுகிற மகா வல்லமைகள், மகத்துவமான தேவனுடைய கிரியைகளோட வாழ்வுகளை செயல்படுத்த நாம பார்க்கிறோம். சோ இனிமேல் அவட மைனஸ் பாயிண்ட்களை நாம பார்க்க போகிறோம். ஏகோ அதுல இருந்துதான் நாம அநேக காரியங்களை நாம கற்றுக்கொள்ள வேண்டும். என கரிமான தேவனுடைய பிள்ளைகளே, சிம்சோன் தேவனுடைய ஆவியை பெற்றிருந்தாலும், தேவ பலத்தை பெற்றிருந்தாலும், மகா பயங்கரமான காரியங்களை செய்திருந்தாலும், அவருடைய வாழ்க்கையை நாம பின்பற்றத்தக்கதாக இல்லை. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இவ்வளவு பராக்கிரம காரியங்களை சிம்சோன் செய்திருந்தாலும், அவரோட லைஃப் வந்து, அவருடைய வாழ்க்கை வந்து நாம் பின்பற்றக்கூடியதாக இல்லை. சோ நமக்கு இருக்கிற கொஞ்ச நேரத்துக்குள்ள அவட வாழ்விலே, அவட ஜீவியத்திலே நான் கற்றுக்கொண்ட காணுகிற சில சம்பவங்கள், காரியங்களை நாம் கற்றுக்கொண்டு அவைகளை குறித்து நாம் சிந்தித்து, நம்முடைய வாழ்வில் அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லாதபடி தேவனுக்கு முன்பாக பயத்தோடு பக்தியோடு நாம் ஒப்பு கொடுத்து ஜெபத்தோடு கூட நாம் கடந்து செல்வோம். ஒன்று நிச்சயம், சிம்சோன் போயிட்டார். ஆனா சிம்சோனை நடத்தின தேவன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். கத்தோட லாபத்துக்கு பைபிள், பரிசுத்த லாபம் ஆட்டோட லாபத்துக்கு பைபிள். ரைட், சரி, இப்ப நாம் கவனிக்க போகிறோம். சிம்சோனோட வாழ்விலே நாம் கற்றுக்கொள்கிற மிக முக்கியமான காரியம் என்னவென்றால், என்னதான் மகா பலம் பொருந்தின பராக்கிரமசாலியாக இருந்தாலும், சிம்சோ சுய கட்டுப்பாடு இல்லாதவனாக இருந்தார். He didn't have a self-control in his life. ஏன் நான் இதை சொல்றேன்னு சொன்னா, நல்லா கவனிங்க, என்னதான் வரம் பெற்ற ஊழியர்களாக இருந்தாலும், என்னதான் தேவனை குறித்த அறிவு படைத்தவர்களாக திகழ்ந்தாலும், எத்தனை ஆண்டுகள் நாம் ரட்சிக்கப்பட்டு இருந்தாலும், என்னதான் தேவன் நம்மை பயன்படுத்தினாலும், பாவித்தாலும், ஒரு தேவனுடைய பிள்ளை சுய கட்டுப்பாடு அற்றவனாக இருப்பானாக இருந்தா, அவர் தேவனை பிரியப்படுத்தி தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவது கூடாத காரியம். சோ இன்றைய தேவனுடைய பிள்ளைகளுக்கு, நான் உட்பட இங்கே உட்கார்ந்திருக்கிற அல்லது என் செய்தியை இன்டர்நெட் மூலமா கேட்க போற ஒவ்வொருவருக்கும் நான் சொல்லிக் கொள்வது என்னவென்றால், ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷனோ மனுஷியோ சுய கட்டுப்பாடை இழந்து விட்டானா இருந்தா, அவன் தேவனை பிரியப்படுத்தவோ, தேவனை மகிமைப்படுத்தவோ, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றவோ, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றவோ முடியவே முடியாது. நான் உங்களுக்கு சொல்லட்டுமா, இன்றைக்கு அநேக ஃபெயிலியர் ஆகிறது இங்கேதான். ஆண்டவரை குறித்த அறிவு இருக்குது, தேவனுடைய விருப்பம் இருக்குது, ஆண்டவருக்கு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்ற ஆசை ஆதங்கம் இருக்குது, ஆனால் வாழ்க்கையில் ஒரு சுய கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது. If you lose your self-control, you will be failure in your spiritual life. You cannot walk with God, or you cannot accomplish, or you cannot accomplish the will of God in your life. The suya kattupadai ilandu vitta oru manushanaga iruppaya irundha devude valigale ariyavo, devude nokkatte, devude sittathaiyo nerivetta mudiyadhu. Ena karivana devude pillagale, neengal daanum suya கட்டுப்பாடு உள்ளவர்களாக இருக்கணும். சரி, இப்ப ஒரு வசனவாசிகளை பைபிள்ல இருந்து, அதே நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14 அதிகாரம் 1 வசனத்தை படிக்க சீக்கிரம், 14:1. நான் மேற்சொன்ன காரியங்களுக்கு ஆதாரமாக சில வசனங்களை நான் வாசிக்க சொல்றேன், படி.
சிம்சோன் திம்னாத்துக்கு போய், திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தகப்பனை நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின்,
திம்னாத்துக்கு போய் அங்க ஒரு பெண்ணை கண்டு அங்க போனா, இது உங்களுக்கு தெரியும், அது அது நிக்கத்தக்கதாக. 16 வசனத்தை அதே அதிகாரம் 16.
அவன் அச்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது
என்றான். 1:16 படிக்கிறீங்க.
அப்பொழுது சிம்சோனின் பெஞ்சாதி அவனுக்கு முன்பாக அழுது, நீ என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறாய், என் ஜனங்களுக்கு ஒரு விடுகதையை சொன்னாய், அதை எனக்காவது விடுவிக்கவில்லையே என்றாள். அதற்கு அவன், இதோ நான் என் தாய் தகப்பனுக்கு அதை விடுவிக்கவில்லையே, உனக்கு அதை எப்படி விடுவிப்பேன் என்றான்.
மூன்றாம் வசனத்தை பாருங்க, மூன்றாம் வசனத்தை படிக்க பதினாலு.
அப்பொழுது அவள் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய்
விருத்த சேதனம் இல்லாத
ஒரு பெண்ணை கொள்ள வேண்டியது
பாருங்க, விருத்த சேதனம் இல்லாதத்துல நீ போய் பெண் கொள்ள வேண்டிய அவசியம் என்ன? படிங்க படிங்க.
உன் சகோதரரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனமனத்திலும் பெண்கள் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி,
சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி,
அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொடுக்க வேண்டும்.
சிம்சோன் தகப்பனை நோக்கி அவ சொன்ன, ஏனப்பா உனக்கு விருத்த சேதம் இடத்துல உனக்கு பெண்கள் இல்லையா? அப்ப அவ சொன்ன பதில் என்ன தெரியுமோ, அந்த கதையை நிறுத்துக்கு, இவள் என் கண்களுக்கு பிரியமானவள், அவள் தான் எனக்கு வேணும். இங்கதான் நாம பலர் மிஸ்டேக் விடுறோம். கண்டதே காட்சி, கொண்டதே கோலம் என்று கண்ணால நாம கண்டுவிட்ட ஒன்றை அப்படியே முழுவதுமாக நம்பி நாம ஏற்றுக்கொள்றதுனால ஏற்படுகிற விளைவுகள் பலருடைய வாழ்விலே வெளிச்சம் என்பதை நான் நம்புறேன். கண்டது எல்லாவற்றையும் உண்மை என்று நம்பி, கண்டது எல்லாத்தையும் உடனக்குடியா உடனுக்குடனே நாம் நம்பி நாம் அவைகளை ஏற்றுக்கொண்டதால், அவைகளை செய்ததால், அவைகளுக்கு இடம் கொடுத்ததால் ஏற்பட்ட விளைவுகளை நாம் அறிவோமே. ஆகவே சிம்சன் சொல்றான், அவன் கண்களுக்கு பிரியமானவன். பட் த பைபிள் சேஸ், கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை. அந்த வேத பகுதியை வாசித்தா நல்லா இருக்கும். கண்களின் இச்சை மாமிசத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை, இவை எல்லாம் தேவனால உண்டானதல்ல, இவைகள்லாம் உலகத்தின உண்டானது. அர்த்தமா சொல்றது, உலகமும் இச்சையும் அழிந்து போகும், ஆனா தேவனுடைய சித்தத்தின்படி நிலைத்திருக்கிறவனே என்றென்றைக்கும் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றும் நிலைத்திருப்பான். என்ன கவனிங்க, என் கண்களுக்கு பிரியமானவள் அவள் தான் எனக்கு வேண்டும் சொல்லி அவள் அடம் பிடித்தது நாம் பார்க்கிறோம். இப்ப பாருங்க, ஒரு பொண்ணை கண்டு அங்க போனான்னு சொல்லி பாக்குறோமே. இன்னொரு வசனத்தை படிக்க சக்தி நேரம் போது, பதினாறு ஒன்றை படிங்க. பதினாறு ஒன்று,
பின்பு சிம்சோன் ராஜாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான்.
சரி, அப்படி பையுங்க, நாலாம் வசனத்தை படிங்க.
அதற்கு பின்பு அவன் சோரேத் ஆற்றங்கரையில் இருக்கிற தெளியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரியோட
சிநேகமாயிருந்தான். பாருங்க, சோ சிம்சோன் லைஃப் நீங்க பாத்தீங்களா இருந்தா, தேவனுடைய பலத்தை பெற்றவனாக இருந்தாலும், தேவ ஆவியின் வல்லமை பெற்றவனாக இருந்தாலும், தேவனுடைய ஜனத்தை ரட்சிக்கிறதுக்காக தேவன் தெரிந்து கொண்ட மனுஷனாக இருந்தாலும், நசரேனான இருந்தாலும் கூட, அவன்ட வாழ்விலே ஒரு சுய கட்டுப்பாடு இல்லாமல் இருக்கிறது நாம பார்க்கக்கூடியதா இருக்கிறது. கண்டதுக்கு பின்னாலெல்லாம் போகிற ஒரு மனுஷன், இப்படி தேவனுடைய நோக்கத்தை சித்தத்தை நிறைவேற்றி தேவனை எப்படி பிரியப்படுத்த முடியும் என்பது நீங்களே சிந்தித்து பாருங்களேன். சிம்சோன் வாழ்க்கை நம்ம பார்ப்போமாக இருந்தா, அவன் திருமணமானதாக நீங்க காண முடியாது. ஹலோ, சிம்சோன் வாழ்க்கை நீங்க ஆராய்ச்சி பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் திருமணமாகி அவனுக்கு மனைவி பிள்ளைகள் இருந்ததாக நாம் பார்க்க முடியாது. ஆனா கண்ட பெண் கூட எல்லாம் போய் அவன் வாழ்ந்திருக்கிறது இன்றைய இந்த தேசத்து காரியங்களை போல அன்றைக்கும் அவன் இருந்திருக்கான்னு சொல்லி எனக்கு எண்ணம் தோடுது பாருங்க. சோ அவனோட வாழ்வில் ஒரு சுய கட்டுப்பாடு இல்லாதபடியால், கண் கண்டத்தை கண்ட காட்சிகளுக்கு எல்லாம் கண்டவளுக்கு பின்னால போன படியால் தான் இத்தனை இழப்பு, கண்களை இழந்து ஒரு என்ன பெலிஸ்தருக்கு அடிமையாக இருந்த இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அவன் கண்களின் இச்சை, அவன் கண்டதின் பின்னாலெல்லாம் போய் கண்களின் இச்சையினால் கடைசியாக என்ன நடந்து தெரியுமோ, கண்களையே இழந்தாவார். கண்டதை எல்லாம் பார்த்து கண்களாலே இச்சித்த அதே மனுஷனுடைய கண்கள் பிடிக்கப்பட்டு கண்களை இழந்த ஒரு கபோதியாக காணப்பட்டு அந்நியருக்கு மாவரைக்கிற அடிமையாக இருக்கிறதுக்கு சிம்சோனே உடைய வாழ்விலே, ஏனப்பா இந்த நிலைமை, ஏனப்பா இந்த நிலைமைக்கு நீ தள்ளப்பட்ட, எங்கேயோ இருக்க வேண்டிய நீ இன்றைக்கு எங்க கிடக்கிறார், உன்னை ஆண்டவர் எங்க வச்சாரு, இன்றைக்கு நீ எங்க இருக்கிறார், உன்னை என்ன செய்யறதுக்கு ஆண்டு வளைத்தா, நீ இன்றைக்கு எங்க இருக்கிறாய், இருக்கக்கூடாத இடத்துல நீ ஏன் இருக்கிறாய், போகக்கூடாத இடத்துக்கு ஏன் போகிறாய்? தன்னுடைய வாழ்விலே அவர் சுய கட்டுப்பாடு இல்லாதவர் இருந்தபடியால், இச்சைகளுக்கு அவர் இடம் கொடுத்தபடியால், வாழ்க்கையிலே அவன் பல துன்பங்களை அனுபவிக்க முடி வந்தது. சோ இந்த சுய கட்டுப்பாடு இழக்கிறதுக்கு அடிப்படை காரணம் வந்து இச்சைகளுக்கு ஒரு மனுஷன் இடம் கொடுக்கிறது. நான் சொல்றத கவனிங்க, நீயோ நானோ எவரோ சொல்ல முடியாது எந்த வாழ்வில இச்சையே இல்லைன்னு சொல்லி. அப்படி இருப்பா இருந்தா உனக்கு ஏதோ ஒரு குறைபாடு இருக்கணும், அப்படி இல்லைன்னா நீ இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மனுஷனாக இருக்கணும். தேவதூதராக இருக்கும். சோ மனுஷனாக பிறந்த எல்லாருக்குள்ளே இச்சை இருக்கத்தான் செய்யுது. சோ வி கேனாட் டினை இட் ஆர் வி கேனாட் ரிஃப்யூஸ் இட். மறுக்க முடியாது, எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் நமக்குள்ள இருக்கிற இந்த இச்சைகளுக்கு மேல நமக்கு வெட்டி இல்லாவிட்டால், இவைகளை நாம கட்டுப்படுத்தி, இவைகளை நாம அடக்கி, இவைகளை கட்டுப்படுத்தி, இவைகள் மேல நாம் ஜெயம் எடுக்காவிட்டால் தேவனை அப்படியப்படுத்த முடியாது. இங்கதான் அநேக தேவனுடைய பிள்ளைகள் ஃபெயிலியர் ஆகிறார்கள், இங்கேதான் அநேகர் தவறுகிறார்கள். நான் சொல்லட்டு போ எனக்கு ஒரு மனுஷன் சுய கட்டுப்பாடு போய் இழக்கிறதுக்கு அடிப்படை காரணம் இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிறது. சோ இது உள்ளே உருவாகிறது, இது உள்ளே கற்பம் தரிக்கிறது, பிற்பாடு அது பெற்றெடுக்கிறது என்று வேதம் தெளிவாய் சொல்றது. அதை காட்டுற வேதத்துல இருந்து அல்லா கவனிங்க. ஆகவே எல்லாருக்கும் இந்த இச்சை இருக்குது. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் நாம் அவைகளை ஜெயித்து, அவைகளை மேற்கொண்டு, அவைகளை ஜெயம் கொண்டால் தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். நாம் சொல்ற கவனிங்க, வெளிப்படுத்தும் விசேஷத்துல ஏழு சபைகளுக்கும் ஆண்டவர் கடிதம் எழுதும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை ஏழு சபையிலும் ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறதை பார்க்கிறோம். அதை என்னவென்றால், ஜெயம் கொள்கிறவர்கள் எவர்களோ. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் உலகத்தவர்கள் போல எல்லா இச்சைகளுக்கும் நாம அடிபணிவமாக இருந்தால், மனசும் மாமிசமும் கொண்டு வருகிற இச்சைகளுக்கு நாம இடம் கொடுப்பமாக இருந்தால் நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் சேர முடியாது, தேவனை பிரியப்படுத்த முடியாது, தேவனை மகிமைப்படுத்த முடியாது, தேவனுடைய வழிகளை அறிய முடியாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இச்சைகளை மேற்கொள்வர்களாக, அவைகளை நாம் ஜெயங்கொள்வர்களாக விருப்பமாக இருந்தா தான் நாம் தேவனுடைய வழிகளை கண்டுபிடிக்க முடியும், தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். சரி, இப்ப கவனிங்க, படிங்க. ஒன்று கொரிந்தியர் 10வது அதிகாரம், கமிட் மீ பிளீஸ், ஒன்று கொரிந்தியர் 10வது அதிகாரம் 5வது ஆறாம் வசனத்தை படிங்க.
அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்தது.
அப்படி இருந்தும் அவர்கள் அநேகர்ல தேவன் பிரியமா இருக்கல, ஏன்?
ஆதலால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள்.
படி,
அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை,
அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை
இச்சியாத படிக்கு, இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாயிருக்கிறது,
இவைகள் நமக்கு திருஷ்டாந்தமாக இருக்கிறது. அவைகள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடி கவனமா இருக்கணும். ஏன்னா இவைகள் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கு. இப்ப என்ன கவனிங்க, நான் தான் அப்போது சொன்னேன், அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாத்திலும் பார்க்க தேவனுடைய வார்த்தையை பகவப்படுத்த இங்க பாருங்க என்ன வந்திருக்குது. அற்புதங்கள் அப்பா அநேகம் அபாரம். எகிப்து தேசத்துல தேவன் செய்த அனைத்து அற்புதங்களை கண்ட ஜனங்கள் இவர்கள். எகிப்து விட்டு வெளியில வந்த போதும் சிவந்த சமுத்திரம் செங்கடல் கண்களுக்கு முன்பாக ரெண்டாக பிரியுது, பிளக்குதையா, கண்களால பார்க்கத்தக்கதாக, அவர்கள் பார்த்துக்கொண்டு இருக்கத்தக்கதாக கடல் கடல் அவர்களுக்கு புரிந்து வழி கொடுக்குது. அற்புதங்களை நேரே பார்க்கிறார்கள், ஜோர்தான் ரெண்டாக பிரிகிறது கண்ணால பார்க்கிறார்கள், சோ வானத்திலிருந்து மண்ணா கொட்டுது சாப்பிடுறார்கள். எத்தனையோ அற்புதங்களை பார்த்தும் மட்டுமில்ல, பகலிலே மேகஸ்தம்பமும் இரவில் அக்னி ஸ்தம்பமும் லெட்டரலாக கண் காணக்கூடியதாக லிட்டரலாக கண்ணால பார்க்கிறார். தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய சமூக தேவன் அவர்களோட இருக்கிறதை நேர பார்த்தும், தேவனுடைய அற்புதங்களை கண்ணால பார்த்தும் என்ன நடந்திருக்கு பாருங்க, ஜனங்கள் இச்சித்து வனாந்திரத்துல விழுந்து போனார்களா. ஏயா, உன்னை எகிப்திலிருந்து ஆண்டவர் உன்னை ரட்சித்துக் கொண்டு வந்து இவ்வளவு அற்புதங்களை செய்து அடையாளங்களை செய்து உன்னை ரட்சித்துக் கொண்டு வந்தும் நீ இச்சையிலே நீ விழுந்து முடிவென்ன, வனாந்திரத்திலே அவர்கள் பிணங்கள் விழுந்தது, அவர்கள் சவங்கள் விழுந்ததுன்னு சொல்லி நாம் பார்க்கிறோமே. எனக்கு ஆச்சரியம், நான் யோசித்து பார்த்தேன், இத்தனை அற்புதங்களை கண்ணார பார்த்தும் தேவனுடைய பிரசன்னத்தை நேர பார்த்தும் கடைசியாக மிஞ்சினது எத்தனை பேர் தெரியுமோ, ரெண்டு பேர் தான். கொஞ்சம் யோசிப்பா, இத்தனை லட்சம் கிட்டத்தட்ட 20 லட்சம் சொல்லி வேத வியாக்கியான சொல்றாங்க, இத்தனை பேர் கண்ணார ஆண்டவோட அற்புதத்தை கண்டும் தேவட வாக்கியங்களை பெற்றும் தேவட வல்லத்திலே கண்ணார பார்த்தும் கண்ணால பார்த்தும் ஐயா கடைசியாக மிஞ்சினது எஞ்சினது எத்தனை பேர், ரெண்டு பேர் தான் ஐயா காணானுகளை பிரவேசித்தான் சொல்லி நம்ம பார்க்கிறோமே. ஆகவே எனக்கு அருமையான தேவடைய ஜனமே, அவர்கள் இச்சித்தது போல நாமும் இச்சியாது இருப்போமாக, இவைகள் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. உலகத்து கடைசி நாளிலே வாழுகிற நமக்கு எச்சரிப்பாக இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே என்ன கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் இச்சையில விழுந்து போறதுக்கு இடம் உண்டு. இன்னும் ஒரு படிப்பு எல்லாம் போகட்டுப்பா, கவனி. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் பாவம் செய்யறதுக்கு இடம் இருக்குது. சிம்சோன் பரிசுத்த ஆவியின் பலத்தை பெற்றவன், பரிசுத்த ஆவின் வல்லமையை பெற்றவன், தேவோட வல்லமையை பெற்ற அதே சிம்சோன் தான் எத்தனை இடங்களிலே அவன் தவறி இருக்கானதை கண்ணோக்கி பாருங்க. ஆகவே தேவ ஆவியை பெற்ற தேவோட பிள்ளைகளும் பரிசுத்த ஆவின் அபிஷேகத்தை பெற்ற தேவோட பிள்ளைகளும் கூட தவற பாவம் செய்ய இடம் உண்டு 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 என்பதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். சோ காரியம் இப்படி இருக்கிறபடியா பரிசுத்த ஆவியால நிரப்பப்பட்டதெல்லாம் எனக்கு மேன்மை என்ன என்று ஒரு வேளை நீ உன் மனதில் கேட்பாயா இருந்தா நான் சொல்ற கொஞ்சம் கவனிங்க. ஏயா, உனக்கும் எனக்கும் தான் காமன் சென்ஸ் ஆண்டு தந்திருக்காரா இல்லையா? உனக்கும் எனக்கும் தான் சுய புத்திய தந்திருக்காரா இல்லையா? நல்லது எது, கெட்டது எது, சரியானது எது, பிழையானது எது, தவறு எது, பிழை எது என்பது உனக்கு கண்டுகளும் உனக்கு 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 காமன் சென்ஸ் இல்லையா? உனக்கு புத்தி இல்லையா? உலக காரியங்கள் எல்லாத்தையும் சரியது பிழையதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிற உனக்கு தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே சரியது பிழையது நன்மையது தீமை என்பதை அறிந்து கொள்ள உனக்கு புத்தி இல்லையா? ஆண்டவர் உனக்கும் எனக்கும் புத்தி நாம பொம்மையாக வச்சிருக்கிறார் இல்லையே? நமக்கு சுய புத்தி இருக்குது, நமக்கு டிசைன் பண்ணக்கூடிய அறிவு இருக்குது, ஆற்றல் இருக்குது. ஆகவே எது உனக்கு தகும், எது உனக்கு தகாது, எது சரியானது, எது பிழையானது, எது நன்மையானது, எது தீமையானது என்பதை கண்டு அறிந்து தீமைக்கு நீ விலக வேண்டும் என்பது உனக்கு உணர்வில் இருக்க வேண்டியது, உன் உள்ளான மனுஷனை இருக்க வேண்டிய அடிப்படை சத்தியம் அல்லவா? பாவம் என்று தெரிந்து கொண்டும் அதிலே நீ தீயாக விழுந்த பிற்பாடு பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நான் பெற்றதுனால என்ன நண்பன் நீ சொல்லுவாயானால் அது தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம் அல்லவா? சிம்சோனே, நீ பரிசுத்தாவில் நிரப்பப்பட்டது உண்மைதான், தேவ பலத்தை பெற்றது உண்மைதான், கண்ட பண்களுக்கு பின்னால நீ போய் ஒரு சுய என்ன சுய கட்டுப்பாடு இல்லாதவனாக இச்சியடக்கம் இல்லாதவனாக தெரிய வேண்டியது அவசியம் என்ன? முடிவு சொல்றது தயவு செய்து கவனிங்க. தேவ ஆவியை பெற்ற, தேவனுடைய வல்லமையை பெற்ற, தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாம் தவறி போறதுக்கு அநேக வாய்ப்புண்டு. ஆகவேதான் வேதம் இப்படியா சொல்றது. யோவான் 5வது அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்ள முக்கிய முக்கியமான வசனம். 1 ஜோவான் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை படிங்க. 1 ஜோவான் 5:18 தேவனால் பிறந்தவர். யார் அந்த தேவனால் பிறந்த? அவர்தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். அவர்கள் தேவனால பிறந்தவர்கள். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்த அவர்கள் தேவனால பிறந்தவர்கள். We have born by God. அவர்கள் ரத்தத்தினாலோ மனுஷ சித்தத்தினாலோ புத்தினாலோ பரவாமல் தேவனால பிறந்திருக்க ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவனால பிறந்திருக்கிறோம், தேவனுக்குள்ள பிறந்திருக்கிறோம், தேவனுக்காக வாழ தேவ ஆவியை பெற்றிருக்கிறோம். நமக்குள்ள தேவ ஆவியானவர் வாசமா இருக்கிற அடிக்கடி சொல்ற காரியம் என்ன தெரியுமோ? என்ன கவனிங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிற உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளே ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற என்பதை மறந்துடாதீங்க. இன்றைக்கு அநேகரது மறந்தபடியா தான் இன்றைக்கு கண்ணிருந்தும் கபோதிகளாக, கண்ணிருந்தும் பார்வையற்றவர்களாக, இச்சைகளுக்கு இடம் கொடுத்து பாபத்தில் விழுந்து பரிசுத்த தேவனை மறுதடித்து அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்ன பரிதாபம். படிங்க, தேவனாலே பிறந்தவன் தேவனால் பிறந்தவன் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தங்களை காக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தங்களை காத்துக்கொள்ள தங்களுக்கு தெரிய வேண்டும். அப்படி தங்களை காத்துக்கொள்ற தேவோட பிள்ளைகளை பொல்லாங்கன் பிசாசு தொட முடியாது, தொட முடியாது. தன்னை ரட்சிக்கப்பட்ட தேவோட மனுஷனோ மனுஷியோ தன்னை காத்துக்கொள்ளும் பொழுது பிசாசு அவனை தொட முடியாது, பொல்லாங்கன் அவனை தொடான். ஆனா நாம இடம் கொடுத்தானே நம்ம வந்து சீண்டுறோம் பாருங்க. சோ தேவனால் பிறந்தவன் தன்னை காக்க ரட்சிக்கப்பட்ட தேவோட பிள்ளைகளுக்கு தன்னை காத்துக்கொள்ள தெரிய வேண்டும். So somebody can help you. உன்னை காத்துக்கொள்றதுக்கு 4 பேர் உனக்கு உதவி செய்யலாம், ஆலோசனை சொல்லலாம், ஜெபம் பண்ணலாம், புத்தி சொல்லலாம். ஆனா உண்ட ஆத்மாவை நீ காத்துக்கொள்ளத்தான் ஐயா வேணும். அந்த அறிவு நமக்கு ஆத்மா அறிவில்லாமல் இருக்கிறது நல்லதல்ல. என்னென்ன பத்திரிகை சொல்லுது இல்ல, பரிசுத்த வேதம் தெளிவாய் சொல்லுது, ஆத்மா அறிவில்லாமல் இருக்கிறது நல்லதல்ல. நமக்கு எல்லாவற்றை குறித்த அறிவும் இருக்குது, கம்ப்யூட்டர் அறிவு அப்பா கடல் போல பெரிய. ஆனா தேவனை குறிச்ச அறிவு, இன்னைக்கு என்ன காத்துக்கொள்ள வேண்டுமே, நீதிமொழிகள் 4 அதிகாரம் 23 வசனம் அதில் இருந்து ஜீவ ஊட்டு புறப்படும். நான் நம்புறேன் அல்லது விசுவாசிக்கிறேன். உட்கார்ந்து இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் ஒரு இருதயம் இருக்கு இல்லையா? எல்லாருக்கும் இருதயம் இருக்குதா? ஸ்தோத்திரம் பதுக்கா, ரைட். பட் வேதம் என்ன சொல்றது? எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கோ. ஐயா, உன் இருதயத்தை நீதானே காக்கணும். யாராவது காக்க முடியுமா? நீதான் காக்க முடியும். யாராவது உனக்காக ஜெபம் பண்ணலாம், புத்தி சொல்லலாம், சத்தியத்தை சொல்லலாம், ஆனா உன் இருதயத்தை நீதான் காக்க, உன் ஆத்மாவை நீதான் காக்க. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், காத்துக்கொள், காத்துக்கொள். பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். எனக்கபடி எல்லா காவலோடும் இருதயத்தை காத்துக்கொள். அங்க ஜோபா சொல்றாரு, தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கடப்படுத்தோட சொல்லி. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு சரியது பிழையது நன்மையது தீமையது என்பதை பகுத்தறியக்கூடிய அறிவை நமக்கு தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு தேவன் நியமித்த திருச்சபையில ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். சோ சபையில இருக்கிற ஊழியர்கள், தலைவர்கள், போதகருடைய அறிவுரைகள், ஆலோசனைகளை கேட்டு சத்தியத்தின்படி நடக்கிறது சரியானதும் தேவையானதும் இன்றியமையாது. நான் ஆரம்பத்தில் சொன்னது போல நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை நீங்கள் ஒட்டுமொத்தமாக நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் சொன்னால் மிக முக்கியமான ஒரு சத்தியம் நாம் கண்டுகொள்ள வேண்டாம். கண்டுகொள்ள தேவனுடைய ஜனங்களுக்கு ஆவிக்குரிய தலைவர்கள் மிக 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 அவசியமே. இது மறுக்கவோ மறைக்கவோ முடியாத ஒரு உண்மை. சத்திய கத்தோட லாபத்துக்கு பயப்பட்டார். ஆகவே தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்க நம்முடைய தொடான் மட்டுமல்ல, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதிலிருந்து ஜீவ ஊட்டு புறப்படுவோம். ஆகவே உன்னுடைய இருதயத்திலே இச்சைகள் பிரவேசித்து பாவத்துக்கு உட்படுத்தி பரிசுத்த தேவனை விட்டு விலகி சுய கட்டுப்பாடு இல்லாத ஒரு மனுஷனாக திகழாதபடி உன்னை காத்துக்கொள். இங்க பாருங்க, உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு தெரியும், உங்களோட வாழ்க்கை உங்களுக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும். God knows, தேவன் எல்லாவற்றையும் அறிவார். ஆகவே சுய இச்சைகளுக்கு இடம் கொடுக்காமல் சுய கட்டுப்பாடு உள்ளவர்களாக நாம் இருக்கும். அப்படி இல்லாத நம்ம மார்க்கம் தப்பின நட்சத்திரங்களும், தண்ணீர் இல்லாத கிணறுகளும், மழை இல்லாத மேகங்களும், கனியட்டும் மரங்களும் போலாகிறோம். வேதம் சொல்றபடி. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டு வர்றதா, தேவோட லாபத்தை நாம மகிமைப்படுத்த உருவாக்குறதா, தேவோட சித்தத்தை நிறைவேற்றுமா இருந்தால், ஒவ்வொரு தேவோட பிள்ளைகளும் இச்சைகளுக்கு இடம் கொடுக்காமல் சுய கட்டுப்பாடு உள்ளவளாக நாம் இருக்கணும். இஸ்ரவேலர்கள் ரட்சிக்கப்பட்டாலும் இச்சைகளுக்கு இடம் கொடுத்து வனாந்தரத்தில் விழுந்து போனார்கள். 2 பேர்தான் அந்த கானால பிரவேசித்தார்கள் என்று நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்க சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஆகவே தயவு செய்து தேவன பிள்ளைகளாக நாம் இச்சைகளுக்கு இடம் கொடுக்காமல் தேவனுக்கு முன்பாக கட்டுப்பாடு உள்ளவர்களாக கருத்தாக நாம வாழ வேண்டும் என்று கத்தோட லாபத்தில் நான் சொல்லிக்கொரு ஆண்டோட லாபத்துக்கு பயப்பு உண்டாடும். இப்ப ஒரு வசனம் படிங்க, யோசுவா புஸ்தகம் கவிதை, யோசுவா 7 அதிகாரம் 20-28 படிங்க. யோசுவா 7:20-21.
அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதி உத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன், இன்னின்ன பிரகாரமாய் செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொற்பாளத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன்.
அவைகளை கண்டு இச்சித்து, அவைகளை இச்சித்து அவைகளை எடுத்துக்கொண்டேன். முடிவு என்ன? தாப்தா அறிவோமி. முடிவு என்ன? கொள்ளையில நேர்த்தியான பொருட்களை கண்டு இச்சித்து அவைகளை எடுத்து கொண்டு வந்து ஒழிச்சு வச்சா. முடிவு என்ன? முழு ஜனங்களும் தோல்விய கண்டன. அரபர் தேவோட சரவு. நாம் சபையாக கூடி வந்து தேவாதி தேவனை தொழுது கொள்ளும் பொழுது தேவனுடைய சமூக டபத்தில் இறக்குவோம், தேவனுடைய பிரசன்ன டபத்தில் கடந்து வருவோம். ஆனா தேவனுடைய சமூகம் தேவனுடைய பிரசன்ன டபத்தில் இறங்காத படிக்கு நம்முடைய பாவங்கள் ஒரு தடையாக இருந்திருக்கூடாது. உள்ளரங்கமோ வெளியரங்கமோ, அந்தரங்கமோ வெளியரங்கமோ, அசூசியான காரியங்களை சபையில கண்டு ஆண்டவர் அகன்று போகாதபடி தேவனுடைய பிரசன்னம் சபையில இறங்குவதற்கு தடையாக இராதபடி நம்முடைய பாவங்களை விட்டு நாம் மனத்திரூபமாக இருந்தால் தேவன் தன்னுடைய பிரசன்னத்தினாலே நம்ம நிரப்ப அவர் பண்ண. ஒரு மனுஷன் செய்த தவறினால் முழு சபை முழு ஜனத்துடைய முன்னேற்றமும் தடுக்கப்பட்டிருக்கிறது, பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பாருங்க. அப்ப ஒரு மனிதன் இச்சித்து வைத்தபடியால் தேவனுடைய கரம் அங்கு செயல்பட முடியாமல் போய்விட்டது, தேவன் அங்கு செயல்பட முடியாமல் போய்விட்டது. என கருமான தேவனுடைய ஜனமே, இச்சைகள் நம்மை பின்னுக்கு இழுக்கும், இச்சைகள் நம்மை முன்னேறி செல்லாமல் நம்மை பின்னோக்கி தள்ளும், இச்சைகள் தேவனை நோக்கி நாம் முன்னேறாதபடி நாம் பின்னே தள்ளும். ஆகவே மாமிசத்தின் இச்சைகளினால் உலகத்தின் இச்சைகளினால நிறைந்திருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனை பிரியப்படுத்தவோ மகிமைப்படுத்தவோ முடியாது. இன்றைக்கு நாம் ஆண்டவரை நெருங்க முடியாமல் இருக்கிறதுக்குரிய பிரதான காரணங்கள் ஒன்று என்ன தெரியுமா? நாம் இச்சைகளுக்கு இடம் கொடுக்க முடியாது. ஆகவேதான் தேவனை நாம் நெருங்க முடியாமல் இருக்கு, தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாமல் இருக்கு, தேவனுடைய வழிகளில் நடக்க முடியாமல் இருக்கு. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் இச்சைகளுக்கு இடம் கொடுக்காமல் சுய கட்டுப்பாடு இல்லாதவர்கள் போல வாழ்ந்துடாமல் நாம் பரிசுத்தமாக வாழ்ந்து தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற தப்பை நான் ஒப்புக் கொடுப்போம். இங்க பாருங்க, மகா பலமுள்ள மனுஷனாக இருந்தாலும் பராக்கிரமமான செயல்களை செஞ்சாலும் கிடப்பினாலாம் போறது, கண்டவங்களுக்கு பின்னாலாம் போய் சுய கட்டுப்பாடு இல்லாமல் இஷ்டம் போல வாழ்ந்திருக்கு. ஆனா நசரையனாக இருந்தும் தேவனுடைய பலத்தை பெற்றும் அவருடைய வாழ்க்கையை கவனித்துப்பார். எனக்கு அறிவார தேவனுடைய சரவு, நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவ ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோம். இச்சைகளுக்கு இடம் கொடுத்தால் தேவன் நம் வேலை பெரியமாக இறக்க மாட்டார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் அறிந்திருக்கிறோம், கண்களை இச்சை இதை குறித்து நாம கவனமாக இருக்கணும், பாவிஷத்தின் இச்சை இதை குறித்து நாம கவனமாக இருக்கணும். சில பேருக்கு பல போராட்டங்கள் உள்ளே இருக்கிறது, அவைகளிலிருந்தெல்லாம் நாம் வெற்றி பெறதுக்கு தேவனை நோக்கி நாம் பார்க்க முடிய கவனிங்க. இப்ப இச்சைக்கு இடம் கொடுக்கிற மனுஷன் சுய கட்டுப்பாடு இல்லாதவன் சொல்லி நான் சொல்றேன். இப்ப மறுபக்கத்துல நமக்குள்ள ஒரு கேள்வி வரும், சரி பாஸ்டர் நீங்க சொல்றது சரிதான், இப்ப எனக்கு எனக்குள்ள இருக்கிற இச்சைகளோடு சரியான போராட்டமா இருக்குது, அவ்வப்போது நான் அவைகளுக்கு இடம் கொடுக்கிறேன், வெளியில ஆக்களுக்கு தெரியாது, ஆனா தேவனுக்கு தெரியும் என்பதையும் எனக்கு தெரியும், ஆனா எனக்கு அதிலே அதுல இருந்து மூட முடியல, அதன் மேல எனக்கு வெற்றி பெற முடியல என்று நீங்க சொல்லுவீங்களா இருந்தா நான் சொல்லுவேன், என கவனிங்க, எல்லா பாவத்துக்கு மேலும் உனக்கு வெற்றி உண்டு என்பதை நீ விசுவாசிக்கணும். ஹலோ, பிசாசு நம்முடைய காதல ஓதுவான், இந்த பாவத்து மேல உனக்கு விடுதலை இல்லை, இதுல இருந்து நீ மீள முடியாது, அது சபையில் இருக்கிற ஒரு சில பேர் அப்படி இருக்கலாம், நீ அப்படி இருக்கலாது, என்ன செய்யறது, இது உண்ட பலவீனம், சரி பரவாயில்ல கத்தர் பார்த்துக் கொள்வார், இப்படியே இருக்கிறேன் சொல்லி பிசாசு அடிக்கடி நம்முடைய காதுல சொல்லுவார். ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிற தேவனுடைய வார்த்தை என்னவென்றால் சத்தியம் என்னவென்றால், சத்தியத்தின்படி சொல்றேன், உங்களுக்கும் எனக்கும் எல்லா பாவத்தின் மேலே வெற்றி உண்டு, வெற்றி உண்டு. இதை நாம விசுவாசிக்கணும். அல்ல கவனிங்க, ரோமர் 8 அதிகாரத்துக்குள்ள நாம போகும் பொழுது ஆவியினாலே மாமிசத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள், ஆவியினாலே மாமிசத்தின் கிரியைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். மாமிசத்துக்கு கீழ்படிய நாம் மாமிசத்துக்கு கடனாளிகள் அல்ல அப்படின்னு சொல்லப்பட்டது. மாமிச சிந்தை மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவிய சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவை வெற்றி வாழ்க்கைக்கு உரிய சத்தியங்களை ரோமர் 8 அதிகாரத்தில் தெளிவாய் நாம் பார்க்கிறோமே. மாமிசத்தின்படி பிழைக்கிறதுக்கு, மாமிசம் விரும்புறபடியெல்லாம் நாம வாழ்றதுக்கு, இந்த மாமிசத்துக்கு நாம் கடனாளிகள் அல்ல என்று வேதம் தெளிவாக சொல்றது. ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவினாலே மீட்கப்பட்டு கிறிஸ்து இயேசுடைய ஆவியை பெற்றிருக்கிற நாம் அப்படிப்பட்ட மாமிசத்தின் கிரியைகளை ஜெயிக்க நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவருடைய வல்லமையை நாம நாடுவோமாக இருந்தால், பரிசுத்த ஆவியின் பலத்தை நாம தேடுவோமாக இருந்தால், ஆவியினாலே நிரம்பி நாம் அவைகளில் இருந்து ஜெயங்கொள்ள முடியும். ஆண்டவருடைய நாமத்தில் நான் உங்களுக்கு சொல்றேன், கவனிங்க, இச்சைகளிலே நாம் விழுந்துடாதபடி, அவைகளுக்கு அடிபணிந்துடாதபடி, தேவனுடைய சமூகத்தை தேடி, தேவ சமூகத்தை நாடி, தம்மை விட்டு கொடுத்து தேவனிடத்தில் ஊக்கமாக உருக்கமாக மன்றாடி, தேவ ஆவியின் பலத்தை பெற்று நாம் நம் இச்சைகளை மேற்கொள்ள முடியும் என்று சத்தியத்தின்படி நான் உங்களுக்கு சொல்றேன். இப்படி நான் சொல்லும் பொழுது ஒருவேளை நீங்க யோசிக்கல, நீங்க தான் முதல் சொன்னீங்களே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவனு பாவத்தில் விடத்துக்கு இடம் இருக்கு. அதான் உண்மை, நான் சொல்றதை நன்றாக கவனிங்க. பரிசுத்த ஆவியின் பலத்தை பெற்றவர்களும் பாவத்தில் விழுறதுக்கு இடம் உண்டு என்பது உண்மை சத்தியம். ஆனால் மாமிச கிரியைகளை, மாமிச இச்சைகளை நாம் ஜெயிக்கிறதுக்கு, மேற்கொள்றதுக்கு நமக்கு தேவை தேவ ஆவியினுடைய பலமும் வல்லமும் என்பது அதை விட முக்கியமான சத்தியம். ஆனால் அதான் கவனிங்க, பரிசுத்த ஜெபித்து ஜெபித்து தேவ பாதத்தில் இருந்து தேவனுடைய வசனத்தை வாசித்து தியானித்து தேவ ஆவியால நிரப்பப்பட்டு நாம் நம்மை காத்துக்கொள்ள தெரியணும். நான் கேட்கிறேன், சிம்சோ நீதானே தேவ மனுஷன் ஆயிட்டுதே, தேவ ஆவியின் பலத்தை பெற்றவன் ஆச்சுதே. நான் உடைய கேட்கிறேன், தெளிலாட மடியில உனக்கு என்னப்பா வேலை, உனக்கு என்ன அந்த இடத்துல உனக்கு என்ன அலுவல்? அந்த அந்த பகுதியை நீங்க வாசித்து பார்த்தா மூன்று தடவை சொல்றாள், சிம்சோனே இதோ பெலிஸ்தர் உண்மையில வந்துட்டாங்கடா. அவன் என் எழும்புவான், அந்த பகுதியில வாசி பார்த்தா அவன் கட்டி இருந்த கயிறுகள் நாறுகள் எல்லாம் விசுமா என்ன பட் பட்டுனா அறுந்து போகும். ஏன் தெரியுமா? அவனுக்குள்ள இருந்த அசாதாரண தேவோட வல்லமை என்ன. மூன்று தடவைகள் அவள் திரும்ப திரும்ப, ஏனண்டா அவளிடத்துல வந்து பெலிஸ்தர் அதிபதிகள் சொல்றாங்க, சிம்சோனை எங்களால ஜெயிக்க முடியாம இருக்குது, சிம்சோனை எங்களால கட்ட முடியாம இருக்குது, அவருடைய மகாபலம் என்னத்தினாலே உண்டாயிருக்கிறது, எங்களுக்கு நீ அவனை நயம் பண்ணி வஞ்சகமாக அவனை ஏமாத்தி எங்களுக்கு சொல்லு, நாங்க ஒவ்வொருவரும் உனக்கு 1100 வெள்ளி காசுகளை கொடுப்போம் என்றார். சோ இதுதானே காசு, என்ன காசேதான் கடவுளடா, பணம் இல்லாதவன் பணம், பணம் பத்தி செய்யும், பணம் பாதாளம் வரைக்கும் எல்லாம் பாய்மட்டு நம்ம மொழியில தான் சொல்றாங்களே. இந்த அம்மாவுக்கும் அந்த அக்காவுக்கும் என்ன ஆசை வந்து தெரியுதோ, அஞ்சு அதிபதிகள் பலிஸ்தருக்கு ஆளுக்கு 1100 வெள்ளி காசுடா, அஞ்சு பேருக்கு எவ்வளவு வருது, கிட்டத்தட்ட 5500 வெள்ளி காசு. அப்பாடா எடுத்த அடுப்புல மிகப்பெரிய பணக்காரியாக லொட்ட விழுந்தது போல இருக்கு தோத்திரம். இங்க பாருங்க, இயேசுவ காட்டி கொடுக்கிறதுக்கு யூதா செவல 30 வெள்ளி காசு கொடுத்த, அதுக்கு இயேசுவை காட்டி கொடுத்து முத்தம் கொடுத்தவன் இங்க 5500 வெள்ளி காசு சொன்னா அப்படியா? அதுவும் அவள் ஒரு அப்படியான ஒரு பெண். ஆகவே அவள் உடனே அவளுக்குள்ள ஒரு சோதனை வந்திருக்கு, எப்படியாவது இப்போ நயம் பண்ணி அவங்களுக்கு சொல்லிவிட பலத்தை கண்டுபிடிச்சு சொல்லி மூன்று தடவைகள் அவள் மடியில படுக்க வச்சு சீராட்டி பாராட்டி தாளாட்டி என்னென்ன செஞ்சோ அவளுக்கு கேட்க, அவள் என்ன செஞ்சா மூன்று தடமும் பெலிஸ்தர் உண்மையில வந்து விட்டான்னு சொன்ன அவள் என்று சொல்லி போடு சிங்க போல பாஞ்சு போன ஒரு தடமும். இப்ப 4வது தடவை என்ன நடக்குது, தலையில் இருக்கிற வைரலா சிறைக்கப்படுது. ஏன் நசரேனுக்கு வந்து தலை சிறைக்கப்படக்கூடாது. ஆகவே தன் பலம் என்னதுன்னு சொல்லி அவள் அவன் ஆத்மா சாகத்துக்குதாக அவள் அலட்டிட்டே இருந்தாலாம். இப்ப நான் யோசிக்கிறேன், இந்த அளவுக்கு இவ யோசிக்காம இருந்திருக்காரு. ஒரு தடவை, ரெண்டு தடவை, மூன்று தடவை, 4வது தடவை அவள் திரும்ப 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 இப்படி செய்யறான்னு இந்த அளவுக்கு மதிமயங்கி போயிருந்தா நான் புத்தி தெளியாம இருந்திருக்காங்கன்னு சொல்லி யோசிக்கிறேன். அங்க முதல்ல ஒரு பெண்ணை கண்டு படிச்சுட்டு ஒரு பெண்ணை கண்டு கொடுத்து தெரியுமா, அவருக்கு திருமண நாயக்கம் நிறைவேறும் வரைக்கும் ஒரு புடுகதையை சொல்லி அந்த புடுகதையை தனக்கு என்ன விளங்கப்படுத்த சொல்லி இன்னொரு பெண் அவளை அலட்டிட்டே இருந்து அலட்ட அலட்ட நடந்து கடைசி நாள் அவன் கொட்ட கொண்டு கொண்டு விட்டான். அங்க ஏற்கனவே இப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இருக்குது. இது திரும்பவும் அதே அனுபவத்துக்குள்ள வர மூன்று தடவைகள் பெருசர் உண்மையில வந்த எழும்பி சிறு சிங்கம் போல பாந்து எதிரிகளை புரட்டினவன் இப்ப 4வது தடவை எழும்புறான் பாருங்க. அப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, நான் சொல்றத நீங்களே கொஞ்சம் நிதானிச்சு பாருங்களேன். பரிசுத்த ஆவியும் வல்லமை பெற்ற இந்த மனுஷன், தேவனால அழைக்கப்பட்டு தேவனுக்கு நசரனாக இருந்த இந்த மனுஷன் இவ்வளவுக்கு நிதானமாக இல்லாம இருந்ததுக்கு தேவனா பொறுப்பு? நீங்களே யோசித்து பாருங்க. ஆகவே தேவனாலே பிறந்த நாம், தேவ ஆவியை பெற்று நாம் இருக்கக்கூடாத இடத்துல இருக்கக்கூடாது. உனக்கு என்னப்போ அங்க ஏன் அங்க படுத்திருக்கணும், உனக்கு வேற இடம் இல்லையா? இருக்கக்கூடாத இடத்துல நீ இருக்கணும். சோதனைகளை உண்டாக்குற இடங்களிலே இருந்து கொண்டு இச்சைகளை நிறைவேற்றிவிட்டு பரிசுத்தாவை நிரம்பி இருக்கிறேன், கத்தர் என்னை கைவிட்டார் ஜெபிக்கிறேன், அதுல என்னால ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லி நீ சொல்லிக் கொள்வது எந்த அளவுக்கு சரி? நீயே யோசித்து பாரு, சிம்சோனே நீ பரிசுத்த தேவ ஆவி வல்லமை பெற்ற மனுஷன் அல்லவா? தேவனால் அழைக்கப்படுவனா? தெரியாத மடியில உனக்கு என்னப்பா வேண்டி இருக்குது? நீ இருக்கக்கூடாத இடத்துல இருந்தது என்ன? படுக்கக்கூடாத இடத்துல படுத்திருந்தது என்ன? ஆகவே உன் பலமுன்னு விட்டு நீங்கி போய்விட்டது. தேவனால் அழைக்கப்பட்டவன் தான், நசரேயன் தான், ஆனா இருக்கக்கூடாத இடத்துல இருந்து என்ன செஞ்ச? தேவனுடைய பலம் அவனை விட்டு நீங்கி போயிட்டு. இப்ப நீங்க சொல்லுங்க, நாம் எல்லாரும் தேவ ஆவியான தேவ ஆவியோட பெற்றிருக்கிறோமே, இப்ப நாம ஜெபித்து தேவ ஆவியோட நிரப்பப்பட்டாலும் நமக்கு கொஞ்சம், நான் முதல் சொல்றது போல நமக்கு சுய புத்தி இருக்குது. கத்த நமக்கு அந்த புத்தி தந்திருக்கா, சரியது பிழையது நன்மையது தீமையது என்று பகுத்தறியக்கூடிய தன்மை உனக்கு தந்திருக்கிறாரு. ஆகவே நீ இருக்கிற இடம் சரியா சிந்தித்து பாரு, நீ போய் வர இடம் சரியா யோசித்து பாரு, உன் உறவுகள் சரியா இருக்குதா சிந்தித்து பாரு. நீ நெருக்கமாக இருக்கிற உறவுகள் உனக்கு சோதனை உண்டாக்குறதுன்னு தெரிந்து கொண்டு நீ நீடித்து நினைத்து அதில் இருக்கிறது என்ன? உன் இச்சைகளின் அடிப்படையில் அல்லவோ? இது ஒரு ஸ்பிரிட், இது ஒரு இச்சையின் ஆவி. இச்சையின் ஆவி நான் சொல்ற கேளுங்க, இந்த நான் சொல்ற கேளுங்க, இந்த உலகத்தில் நாம கண்ணால காணாதபடி அநேக பொல்லாத ஆவிகள் உலாவுது. இதை குறித்து எபிசியர் 6 தெளிவாய் நாம் பார்க்கிறோம். வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவி சேன சேன படபடையா இருக்கு. ஆவிகள், பொல்லாத ஆவிகள், இவைகள் தான் நம்ம இச்சையில தள்ளுது. ஒரு காரியம் எனக்கு ஜாபம் வருது. ஒரு தடவை ஒரு ஊழியக்காரர், தேவனால வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன், குறிப்பிட்ட ஒரு நாட்டுக்கு விமானத்துல போய் அதை அந்த தேசத்தில் ஏர்போர்ட்ல இறங்கி இருக்கிறாரு. அங்க போய் ஒரு கூட்டம் நடத்துறது. அந்த ஏர்போர்ட்ல அவர் இறங்கி உள்ளே நடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது திடீரென அவருக்குள்ள ஒரு சோதனை என்ன தெரியுமோ? சிவப்புன்னு போல இருக்குதான். இவர் அசந்து போனார். சிவப்படுவார் ஏன் தெரியுமோ? ஏற்கனவே இவர் அந்த பலவீனத்தில இருந்து ஆண்டவரால ரச்சிக்கப்பட்ட பிற்பாடல, ரச்சிக்கப்பட்டதுக்கு முன்பு அப்படிப்பட்ட காரியங்களை செய்து கத்தரால தொடப்பட்டு ஆண்டவுடைய நாமத்தில் தேவனை உழைச்சு. ஆனா இப்ப அதே விருப்பம் திரும்ப சிமோக் போல இருக்குதா? சிமோக் இவருக்கு என்ன கட்டுப்பாடு இழந்த ஒரு மனுஷன் போல எங்கேயோ ஒரு வரைவிடத்துல போட்டு ஒரு சிறிய இடத்துல போய் ஆண்டவரத்தில் ஊக்கமா ஜபித்தார். ஆண்டவரே, எனக்கு இதுல இருந்தெல்லாம் எனக்கு விடுதலை கொடுத்து நாம ஊழியத்தை செய்ய வந்திருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு டெம்டேஷன், இப்படிப்பட்ட ஒரு சோதனை எனக்குள்ள சிமோக் போனும் போல இருக்கு, எனக்கு புரியல. கத்தாவே எனக்கு உதவி செய்ய, ஆண்டவரை என்னை பலப்படுத்துங்கன்னு சொல்லி ஊக்கமாக ஜபித்தார. அந்த வேலையில தான் ஆண்டவர் அவருக்கு சொன்னாரா, இந்த இடத்துல இந்த ஆவி அதிகமாக கிரியை செய்து இதை கடிஞ்சு அப்புறப்படுத்த அப்படின்னு சொன்னார். இவைகள் ஒரு பொல்லாத ஆவிகள். என்ன பாருங்க, இந்த பொல்லாத ஆவிகள் நாம கண்ணால பார்க்க சொல்ல கவனிங்க. தேவன் ஆவியாக இருக்கிறார், அதே போல பொல்லாத பிசாசுகளும் ஆவியாகத்தான் இருக்குது. தேவனை நாம கண்ணால பார்க்க முடியாது, அதே போல பிசாசுகளை நாம கண்ணால பார்க்க முடியாது. அவைகள் ஆவிகளாக, பொல்லாத ஆவிகளாக எந்த தேவோட மனுஷனை பின்னே தள்ளலாம், எந்த தேவோட பிள்ளைகளை இச்சையில தள்ளலாம், எந்த தேவோட பிள்ளைகளை பாவத்துல தள்ளலாம் என்று சொல்லி அவைகள் சுத்தி திரிவுன்னு சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக சொல்றது. ஆகவே என்ன கரிமான தேவோட பிள்ளைகளே, இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் நம்ம இச்சையில தள்ளி நாம சுய கட்டுப்பாடு இழந்த தேவன பிள்ளைகளாக தேவனை விட்டு தூரமாகிடாதபடி இவைகளை இனம் கண்டு கொண்டு அவைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற அதிகாரத்தின்படி கடிந்து அவைகளை நாம் அப்புறப்படுத்தி ஜெயமடுக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. லோக்காவில் ஆண்டவரே சொல்றார், இல்லையா, சர்ப்பங்களை தேள்களை விதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேர்த்த, நத்திங் வில் ஹர்ட் யூ, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த, நாம் அவைகளை சேதப்படுத்த வேணுமே ஒழிய நாம் பிசாசின் ராஜ்யத்தை சேதப்படுத்த சேனாதிபதிகளப்பா, ஆண்டவுடைய சேனாதிபதிகள் ஐயா, தேவனுடைய படை வீரர் ஐயா, பிசாசின் ராஜ்யத்தை சேதப்படுத்த வேண்டியன்னா பிசாசுகள் பொல்லாத ஆவிகள் நம்மை சேதப்படுத்த இடம் கொடுக்கிறதோ? சேனை சேனையாக அலைகிற இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகள் நம்மை இச்சையிலே தள்ளுறதுக்கு முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. ஏதன் தோட்டத்தில் வச்சார் ஆண்டவர், ஆண்டு கொள்ளுங்கப்பா, இந்த மரத்தின் கனிய புசியாது. எஸ் லார்ட். ஆனா அம்மா என்ன செஞ்சாங்க? என்ன கேட்டீங்கட, ஒரே நாள்ல போய் பார்த்து ஒரே நாள் லபக்கண்டு பிடிச்சி ஒரே நாள் சாப்பிட்டு பாவத்துல விழுந்திருக்க மாட்டேன். அத பல தடவை பார்த்திருப்பாள். எத்தனை நாள் பார்த்தாலும் பார்த்து பார்த்து அவ சொல்ற சிக்கப்படத்தக்கது. பார்த்து இன்னும் சாப்பிட இல்லை. ஹலோ, இன்னும் சாப்பிட இல்லை. ஆனா பழத்தை பார்த்து அது என்ன பார்வைக்கு இன்பம். அதான் நான் சொன்னேன், சொல்லிட்டேன். பார்வைக்கு இன்பம் இச்சிக்கப்படத்தக்கது, என்ன சாப்பிட இல்ல. ஆனா என்ன சாப்பிடறதுக்கு முதலே அந்த பழத்துல உள்ள இச்சிச்சுடா, அதான் சொல்ற கேளுக்கல, இன்னும் பாவத்துல விளையில, ஆனா அதை உள்ள கற்பம் தரிச்சு வச்சிருக்கிறாங்க. எப்ப வெளியில கத்தெடுக்க போற, ஆகவே நான் இப்பே சொல்றேன், அதை விட்டுடு, போகக்கூடாத இடத்துக்கு போகாத, உன்னை சோதனைக்கு உள்ளாக்க நபரோடு உனக்கு அதிக ஐக்கியத்தை தொடர்பு வச்சுக்கொள்ளாத, விட்டுடு, விலகி விலகி ஓடு. ஐயோ தேவடைய மனுஷரே, ரெண்டு திபோத்தையும் இரண்டாவது அதிகாரம் 22 படிக, ரெண்டு திபோத்தையும் இரண்டாவது அதிகாரம் 22 சக் சக் படிக, ரெண்டு திபோத்தை 2:22.
அன்றியும்
பாரியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. பாருங்க, அன்றியும் பாரியத்துக்குரிய இச்சைகளை விட்டு ஓடு. ஏண்டா, நீயோ தேவனுடைய மனுஷனே ஐயா, நீ ஒரு தேவனுடைய மனுஷன் ஐயா, நீ ஒரு தேவனுடைய மனுஷன் ஐயா, இப்படிப்பட்ட பாரியத்துக்குரிய மாமிச இச்சைகள், கண்களின் இச்சைகளை விட்டு, சோதனை தரும் இடங்களை விட்டு, சோதனை தரும் நபர்களை விட்டு விலகி ஓடு. அதுக்குள்ள விழுந்து விட்ட பிற்பாடு, ஐயோ நான் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறேன், ஐயோ நான் ஜெபிச்சிருக்கிறேன், ஐயோ நான் ஊழியம் செஞ்சேன் சொல்லலாம், நாம ரீல் விடக்கூடாது. பாரு, இப்பொழுதே நான் உனக்கு சொல்றேன், தீர்க்கமாக சொல்றேன், திட்டமாக சொல்றேன், சோதனை தரும் நபர்களை குறித்து ஜாக்கிரதையாக, சோதனைக்குள்ள உள்ளாக்குற இடங்களை குறித்து கவனமாக்குகிறது, திரும்ப 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 அந்த இடங்களுக்கு போய் அந்த நபர்களோடு ஐக்கியமாக இருந்து சோதனை விழுந்து சுய கட்டுப்பாடை இழந்து இச்சைகளுக்கு இடம் கொடுத்து தேவனை தூக்கப்படுத்தாதபடி, தேவனுக்கு தூரமாகாதபடி, இப்பொழுதே சொல்றேன், அந்த இடங்களை விட்டு விலகி. தெளிதானின் மடியில உனக்கு இடம் ஏது? அந்த மடியில நீ படுத்திருக்க வேண்டிய அவசியம் ஏது? அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனுஷரே, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய மனுஷியே, இருக்கக்கூடாத இடத்துல, இருக்கக்கூடாத இடத்துல இருப்பது ஏன்? உனக்கு ஆண்டவர் சுய புத்திய தந்திருக்கிறாரு. நீ போகிறகிட்ட தவறு மனசாட்சிக்கு தெரியுதல்லவா? நீ வைத்திருக்கிற உறவு உனக்கு சோதனையாக இருக்குன்னு தெரியுதல்லவா? ஆகவே அதை விட்டு விலகு, பாரியத்துக்குரிய விச்சங்களை விட்டு ஓடு, என்ற தேவனுடைய மனுஷனே என்று வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுறது. எத்தனை பேர் பொல்லாத பாவத்துக்கு இடம் கொடுத்து, தேவனுடைய அபிஷேகத்தை இழந்து, அழைப்பை இழந்து, ரட்சித்துக்கு நஷ்டம் இல்லவா? பராக்கிரமசாலிகள் விழுந்து போகிறார்களே, பராக்கிரமசாலிகள் விழுந்து போகிறார்களே. தேவோட ராஜ்யத்துக்கு நஷ்டம் அல்லவா? ஆண்டவோட ராஜ்யத்துக்கு என்று அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு வல்லமையான காரியங்களை, பராக்கிரமான காரியங்களை செய்யப்பட வேண்டிய தேவோட பிள்ளைகள் இச்சைகளுக்கு இடம் கொடுத்து சுய கட்டுப்பாட்டை இழந்து இன்றைக்கு பலவீனப்பட்டு கண்கள் புடுங்கப்பட்டவர்கள் போல எதிரிகளுக்கு பிசாசுக்கு மாபரித்துக் கொண்டிருக்கார்களே, என்ன பரிதாபம்! இன் பிட்வீன் இது ஒரு காரியம் சொல்றேன், சிம்சோனை பிடித்து என்ன செஞ்சாங்க தெரியுமா? முதலாவது அவன் கண்களை தான் பிடுங்கினாங்க. யூ நோ தட் கண் பார்க் த விஷன், த விஷன் இஸ் அவர் மிஷன். அல்ல கவனிங்க, சொல்றேன் கவனிங்க, அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கினாராம். இன்னைக்கு பிசாசு அநேக தேவ ஊழியக்காக தரிசனங்களை பிடுங்கினா பாரு, ஏடா இச்சைகளுக்குள்ள போய்விட்டபடியோ. ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு, ஒரு தேவனுடைய மனுஷிக்கு தரிசனம் முக்கியம். ஆனால் இச்சைகளுக்கு இடம் கொடுத்து விட்ட ஒரு தேவனுடைய மனுஷனுடைய தரிசனங்களை பிசாசு பிடுங்கி எடுத்து விடுவா. பாரு, முன்பு கொண்டிருந்த பாரம் இன்றைக்கு இருக்காது, முன்பு இருந்த அபிஷேகம் இன்றைக்கு இருக்காது, முன்னுக்கு இருந்த ஆவிக்குரிய எழுச்சி நமக்குள்ள இருக்காது, முன்னுக்கு முந்தி இருந்த அந்த 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 வேகம் நமக்குள்ள இருக்காது. ஏனென்றால் அல்ல கபடி, அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கிட்டான், சிம்சோன் தரிசனம் இழந்து போன ஒரு மனுஷனாக காணப்படுகிறார். கண்கள் தரிசனத்துக்கு ஒப்பா. இதற்கிடையில் என்ன குறிப்பை நான் சேர்த்து கொள்றேன், கவனிங்க, ஒவ்வொரு திருச்சபைகளுக்கும் ஒரு தரிசனம் இருக்க வேண்டியது அவசியம், ஒவ்வொரு ஆவிக்குரிய தலைவர்களுக்கும் ஒரு தரிசனம் இருக்க வேண்டியது அவசியமே. ஆண்டுடைய நாமத்துக்கு மகிமையுண்டு. சபை குறித்த நம்முடைய தரிசனம் என்னவென்றால், அதான் கவனிங்க, தரித்திரருக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும், தரித்திரருக்கு நற்கிரியைகளை செய்யணும். நான் முந்தி சொல்லியிருக்கிறேன், நற்கிரியைகளும் நற்செய்தியும் அல்லது நற்செய்தியும் நற்கிரியைகளும் பிரிக்க முடியாதது. அதாகப்படிங்க, சோ என்ன கேட்டீங்களா இருந்தா, ஒவ்வொரு ஆவிக்குரிய திருச்சபைகளிலும் இது இருந்தே ஆகப்படும். என்னவென்றால், ஒவ்வொரு உயிருள்ள ஆவிக்குரிய திருச்சபைகளும் சுவிசேஷத்தை பிரசங்கிச்சுட்டே இருக்கணும், நற்செய்தியை அறிவிச்சுட்டே இருக்கணும், அதே நேரத்தில் அது நற்கிரியைகளை செய்து கொண்டே இருக்கணும். இந்த ரெண்டையும் இழந்துவிட்ட ஒரு சபை, கண்கள் பிடுங்கப்பட்ட தரிசனத்தை இழந்த ஒரு சிம்சோனுக்கு ஒப்பாகவே இருக்கும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்தாகும். என்னை கவனிங்க. ஆகவே சபைக்கு இருக்கும்படி மிக முக்கியமான தரிசனம் என்னவென்றால், அல்லது அழைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு ஒரு தலைவனுக்கு இருக்கும்படி மிக முக்கியமான தரிசனம் என்னவென்றால், அவன் நற்செய்தியை பிரசங்கித்து நற்செய்தி அறிவிக்கிறவனாகவும் நற்கிரியங்களை செய்கிறவனாகவும் இருக்கணும். ஆகவே ஆவிக்குரிய திருச்சபைகள் இது ரெண்டும் ரெண்டு கண்களாக இருக்க வேண்டும் என்று நான் கண்டுகொள்கிற வேதத்திலிருந்து நான் கண்டுகொள்ற ஒரு முக்கியமான சத்தியம். என்னை கவனிங்க, இப்ப ஒரு தடவை கலாத்திய நிறுவனத்துக்கு இருக்க வாங்க, சீக்கிரமா கலாத்தியர்களது நிருபம் ஐ திங்க் இரண்டாவது அதிகாரம், சீக்கிரம் எழுதி கொள்ளுங்க. கலாத்தியர் எழுதின நிருபம் இரண்டாவது அதிகாரம் படிங்க, ஒன்பதாவது பத்தாவது சீக்கிரம் படிங்க, இரண்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து படி.
எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்த போது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேவாவும் ஜோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் தாங்கள் புரசாதிகளுக்கும்
தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புரஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி, நீங்க பிரசங்கிக்கும்படி என்னத்தை, சுவிசேஷத்தை, நற்செய்தியை பிரசங்கம் பண்ணும்படிக்கும் படிங்க.
அந்யோன்ய ஐக்கியத்துக்கு அடையாளமாக எனக்கும் பர்ணபாவுக்கும் வலது கை கொடுத்து தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படி
நினைத்துக் கொள்ளுங்க மாத்திர சாகல். அப்படி செய்யும்படி அதுக்கு முன்னே நானும் கடுத்துள்ளவனாக பாருங்க. ரெண்டு காரியம் இங்க வெளிப்படுத்து பாருங்க. அது எந்த காரியத்தில் மிக முக்கியமான அப்போஸ்தலர் பேதுரு, யாக்கோபு, யோவான், பவுல், நாலு பேரும் இங்க காணப்படுறாங்க. இவங்க என்ன கை கொடுத்து என்ன செய்யறாங்க, விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அவர்களும் விருத்த சேதனம் இல்லாதவர்களுக்கு தாங்களும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படியாகவும் அதே நேரத்தில் தரித்திரரை நினைத்துக் கொள்ளும்படியும் அவங்க அங்க சொல்லிக் கொள்றாங்க. அப்படியானால் ரெண்டும் ஆதி திருச்சபையில் மிக முக்கியமாக கையாளப்பட்டு வந்திருக்கிறது, கடைபிடிக்கப்பட்டு வந்திருக்கிறது. அதான் கவனிங்க. ஆகவே நான் இப்பயும் சொல்லுவேன், ஒவ்வொரு உயிருள்ள ஆவிக்குரிய திருச்சபைகளிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படப்படும், நற்செய்தி அறிவிக்கப்படப்படும். அதே நேரத்தில் அதன் அடிப்படையில் நற்கிரியைகள் அமைந்திருக்க வேண்டும். ரெண்டும் ஒரு சபைக்கு இருக்கும்படி தரிசனமாக இருக்கும்படி. இது இழந்துவிட்ட ஒரு சபை, கண்களை இழந்த ஒரு சிம்சோனு போல இருப்பார் என்பது கத்தருக்குள்ளே கருத்து. இன்னும் ஒரு குறிப்பு சொல்ற கவனிங்க, அவங்க பார்த்து சொன்ன பேதுருவுக்கும் யாக்கோபு பேதுரு யோவானுக்கு அந்நியோன்யத்துக்கு அடையாளமாக வலது கை கொடுத்தார்களாம். இப்ப கவனிங்க, ஆராதனை முடிஞ்ச பிற்பாடு நமக்குள்ள ஒரு சம்பிரதாயம் இருக்குது, என்ன தெரியுமா, முடிஞ்ச பிற்பாடு எல்லாரும் கைவிடுவோம் அல்லது கட்டி பிடிச்சி முத்தம் கொடுப்போம். சோ ஆவிக்குரியவர்கள் ஆண் பெண்ணுக்கு பெண்ணுக்கு தான் நல்ல தோத்திரம் பெண்ணுக்கு பரிசுத்த முத்தத்தோடு ஒரு ஒரு வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்குதான். ஆனா அதை புற கை பெண்ண கவனிங்க, சோ அவர்கள் வலது கை கொடுத்தார்கள் சொல்லப்படுகிற கவனிங்க. அந்த வலது கை கொடுக்கிறது என்னதுக்கு அடையாளமாம், அந்நியோன்யத்துக்கு அடையாளம். ஆகவே நாம் தேவோட பிள்ளைகளாக நாம் ஒருவருக்கு கை கொடுத்து பிரசன்ன சொல்லி நாம ஒருவரு வாழ்த்துகிற வாழ்த்துதல்கள் தேவனுக்கு முன்பாக உண்மையுள்ளதாக இருக்கட்டும், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாடு. ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் மனசிலே பகைகளையும் விரோதங்களையும் கோபங்களையும் வைத்துக் கொண்டு அந்நியோன்யத்துக்கு அடையாளமாக நாம கை கொடுத்து பிரசன்ன சொல்லி நாம் சொல்றதில் அர்த்தமில்லாத ஆகிவிடும். ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையை அறிவாரு, நோக்கங்களை அறிவாரு. ஆகவே எனக்கு அருமையான தேவோட பிள்ளைகளே, தேவோட பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னித்து ஒருவர் பிள்ளைகளை ஒருவர் மன்னித்து கிறிஸ்து இயேசுவுக்குள் பிதாவாகிய தேவன் நமக்கு மன்னித்தது போல ஒருவர் மன்னித்து மனதார நாம வாழ்த்துவோம். மனதார அந்நியோன்யத்துக்கு அடையாளமாக, உண்மையுள்ள அந்நியோன்யத்துக்கு அடையாளமாக வலதுகை கொடுத்து ஒருவர் வாழ்த்தி வார்த்தைகளை சொல்றது தேவனுக்கு முன்பாக ஏற்றதும் சரியானதுமாக இருக்கிறது, கர்த்தருடைய நாமத்துக்கு. ஆகவே ஒரு சபையோட தரிசனம் அல்லது ஒரு தேவனுடைய மனுஷன் மனுஷனுக்கு ஒரு முக்கியமான ஒரு தரிசனம் என்னவென்றால், அவன் சுவிசேஷத்தை நற்செய்தி அறிவிக்கிறவனாகவும் நற்செய்திகள் நற்கிரியை செய்த அப்படி இல்லாவிட்டால் அவன் கண்கள் இல்லாத ஒரு சரீரம் போல காணப்படுவான். இந்த கவனிங்க. சோ இப்ப நான் முடிக்க போறேன், ரொம்ப கவனிங்க. இந்த சிம்சோ இவ்வளவு பராக்கிரமான மனுஷனாக இருந்தாலும் ஏற்றில அவன் கண்களை இழந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள போறான் சொல்லி நம்ம பார்க்கிறோம். எனக்கு அறிவாறு தேவோட சரவே கடைசியில் என்ன நடந்திருக்குது, நான் பேசிட்டே போல முடிக்க போறேன், கவனிங்க. கடைசியில் என்ன நடந்திருக்குது, அவன் வேடிக்கை காட்டுற போது சாக போற நேரத்திலும் சரித்திரம் படைஞ்சிருக்கான். என்ன தெரியுமா, 3000 பேர் இருக்கக்கூடிய அந்த பெரிய மண்டபம் ரெண்டு தூண்களில தான் தங்கி இருந்திருக்கு. எப்படியோ இவன் அதை அறிந்து தனக்கு ஹெல்ப் பண்ணவனை பார்த்து ரெண்டு கைகளால ரெண்டு தூண பிடிச்சு அவர் ஜெபிக்கிறார். அது உருக்கமான ஒரு ஜெபம். அது எல்லாத்தையும் பார்த்து வாசிச்சு நாம ஜெபிச்சு நான் முடிப்பு போயிட்டு படிங்க அந்த வசனத்தை 16:28.
அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு,
இங்க நிக்கிற நாம் நியாயாதிபதியில நிக்கிறோம் இல்லையா, 16:28 படிங்க.
அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி,
இல்ல இல்ல எல்லாரும் பைபிள் பாருங்க, இருக்கொண்டு பாருங்க. ஏன்னா நான் தான் அப்போது சொன்னேன், எல்லாவற்றை பார்க்கலும் தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்திருக்கான்னு சொல்லி. இன்னைக்கு சில பேர் வந்து நாம வேதத்தை வெறிக்கிறது இல்ல, பார்க்கறது இல்ல, படிக்கிறது இல்ல, வீட்டுல வேதத்தை வாசிக்கிறது இல்ல, படிக்கிறது இல்ல, ஞாயிற்றுக்கிழமை வார்த்தை நாம தூக்கிட்டு வரக்கூடாது, வேதம் நமக்கு ஒரு பாரமா போயிடக்கூடாது. அதை நேசித்து உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. வேதம் என்ற மன மகிழ்ச்சியாக இராவிட்டா என் துக்கத்தை நான் அழிந்து போறேன். நேசிக்கணும், சொல்லும் போது கொஞ்சம் படிக்கணும், பார்க்கணும், எனக்கு எல்லாம் தெரியுமன்ற மாதிரி இருந்துடக்கூடாது. படி.
அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வியாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும் படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரமே நினைத்தருளும்.
ஒரு விசை, என் இரண்டு கண்களுக்கு ஒரே தீர்வியாக எலிஸ்த கையில பழி வாங்கறதுக்கு, இரண்டு கண்களுக்கு பதிலாக இந்த இரண்டு தூண்களையும் விழுத்துறதுக்கு எனக்கு உதவி செய். இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைந்தருளும், தேவனே என்னை பலப்படுத்தும். என்னத்தை குறிக்குது? சிம்சோன்ற மெய்யான ஒரு மரம் திரும்புதலை குறிக்கிறது இல்லையா? அவன் நான் நினைக்கிறேன் மாவரைத்துக் கொண்டு இருக்கும் பொழுதுதான் அவனுக்கு உணர்வு வந்ததோ, இவ்வளவு மகாபலத்தை செய்து பராக்கிரம செய்களை கர்த்தருடைய ஆபத்துக்கு பகுமையாக செய்ததா, இன்றைக்கு கண்களை இழந்தவனாக அந்நியருக்கு அடிமைப்பட்டு அடிமை போல மாவரைத்துக் கொண்டிருக்கிறேனே, இது தேவனுடைய பிழையா? இல்லையே. தேவனுடைய பலத்தை பெற்றாலும் மதி இல்லாமல் நான் நடந்து, சுய கட்டுப்பாடு இல்லாமல் நான் வாழ்ந்து, இச்சைகளுக்கு இடம் கொடுத்து இன்றைக்கு நான் ஒரு அடிமை போல அந்நியருக்கு மாவரைத்துக் கொண்டிருக்கிறேனே என்று சொல்லி அந்த நாட்களிலே அவன் உணர்ந்திருப்பான் போலும். ஆகவேதான் அவனை வேடிக்கை காட்டுறதுக்குன்னு சொல்லி கொண்டு வரும் பொழுது அந்த ரெண்டு தூண்களையும் பிடித்துக்கொண்டு ஆண்டவரை நோக்கி உருக்கமாக ஜெபமாண்டான், ஆண்டவரே இந்த ஒரு விசை எனக்கு இறங்கும், ஆண்டவரே என்னை பலப்படுத்த, இந்த ஒரு விசை எனக்கு இறங்கும், என்னை பலப்படுத்தும். ஆண்டவரத்தில் உருக்கமாக ஆண்டவரத்தில் மண்டாடின போது தேவனுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தார். கர்த்தர் அவன் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தபடியால் அவன் இழந்து போன பலத்தை திரும்பவும் பெற்று அந்த ரெண்டு தூண்களையும் அவன் பிடித்து இழுக்க அந்த ரெண்டு தூண்களும் விழுந்து போக, கூரை அப்படியே சாய்ந்து போக, பராக்கிரமசாலிகளும் தளபதிகளும் தலைவர்களும் உள்ளே இருந்த ஏறத்தால 3000 பேர் அந்த இடத்திலே அதே இடத்திலே மறித்து போனார்கள் சொல்லி நாம பார்க்கிறோம். எனக்கு அறிமானவர்களே, மெய்யான மனம் திரும்புதலுக்கு ஆண்டவர் மதிப்பளிக்கிறார். ஆகவே நீங்களோ நானோ இச்சைகளிலும் விழுந்து போயிடக்கூடாது, அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. எனக்கு அறிமான தேவனுடைய பிள்ளைகளே, இச்சைகளை மேற்கொள்றதுக்கு நீ ஆண்டவுடைய பாதத்திலிருந்து ஜெபிக்கணும், மண்டாடணும், தேவனால பிறந்தடி உன்னை காத்துக்கொள்ள உனக்கு தெரியணும், சரியது பிழையது நன்மையது தீமையது என்பதை நீ பகுத்தறிய தெரியணும். அப்படி தெரியாவிட்டால் ஆவிக்குரிய தலைவர்கள் ஊழியத்திலே கேட்டு ஆலோசனையை பெற்றுக் கொள்ளணும். ஆகவே உன்னை சோதனைக்கு உட்படுத்துகிற மாமிச இச்சைகளுக்குள்ள தள்ளுகிற பொல்லாத இடங்கள் நபர்களை விட்டு தயவு செய்து விலகி, பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. விழுந்த பிற்பாடு ஐயோ நான் என்ன செய்வேன் சொல்லி கதறாம இப்பே நான் உனக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், தயவு செய்து இச்சைகளுக்கு இடம் கொடுத்து சோதனைகள் தர இடங்களிலே விழுந்து போகாதபடி தயவு செய்து. அப்படிப்பட்ட நபர்கள் யாராக இருந்தாலும், அப்படிப்பட்ட இடங்கள் எதுவாக இருந்தாலும், அது ஆதாயமாக இருந்தாலும், அது நல்லவர்கள் போல தோண்டினாலும், அவர்கள் உனக்கு தேவையானவர்கள் போல இருந்தாலும், முதல் கத்திர துக்கப்படுத்தாதபடி தயவு செய்து அப்படிப்பட்ட நபர்களை இடங்களை விட்டு விலகு என்று கர்த்தருடைய நாமத்திலே நான் உனக்கு அன்போடு படிவோடு புத்தி சொல்றது. ஏனென்றால் உன் ஆத்மாவை இழந்து போடக்கூடாது. இந்த உலகத்தில் நமக்கு என்ன இருந்த என்ன எல்லாமே இருந்த என்ன, ஆண்டவர் நம்மோடு இருக்காவிட்டால் அனைத்தும் இணல்லவா? 40 வருஷம் இஸ்ரவேலே ராஜாங்கம் பண்ணினாலும், ஆளுகை செய்யாவிட்டாலும், சபலோடு தேவன் இருக்கையிலே 40 வருஷம் இல்ல, நீ 80 வருஷம் இருந்து ஆளுகை செஞ்சும் என்ற உன் முடிவு பரிதாபம் இல்லையா? ஈட்டியில விழுந்து குட்டுவிடா கிடந்து சாக முடியாதபடி கொஞ்சம் கொஞ்சமாக செத்து போனதுக்கு நீ காரணம் அணியா? சவலே, நீ தேவனை விட்டு பின்பாங்கி போனபடி கொடுத்தபடியால் அல்லவா, சிம்சோனி உன் கண்கள் பிடுங்கப்பட்டது காரணம் என்னவா, நீ இச்சைக்கு இடம் கொடுத்தபடியால் அல்லவோ. எனக்கு அருமான தேவடைய ஜனமே, இவைகள் எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கன்னு சொல்லி வேதம் நமக்கு தெளிவா இருக்கு. ஆகவே இச்சைகளுக்கு இடம் கொடுத்து நீ அவைகளுக்கு அடிமையாகிடாதபடி அவைகளை ஜெயித்து அவைகள் மேலே நீ ஜெயம் கொண்டு உன் ஓட்டத்தை ஓடி முடிக்கணும் என்று சத்தியத்துப்படி உனக்கு சொல்லுகிறேன் என்றால், ரட்சிக்கப்பட்ட இஷ்டவீரர்கள் இச்சைகளுக்கு இடம் கொடுத்து வனாந்தரத்திலே அவர்கள் பிணங்கள் விழுந்தது, ரெண்டே ரெண்டு பேர் மாத்திரம் கானானுக்குள்ள பிரவேசித்தார்கள். ஆகவே ரட்சிக்கப்பட்ட நாமும் தேவாவியோனை பெற்ற நாமும் இச்சைகளுக்கு இடம் கொடுத்து ரட்சிப்பை விட்டு விலகி தேவனை புறக்கணித்திராதபடி ஜாக்கிரதையாக இருந்து நம்முடைய ரட்சிப்பை காத்துக்கொண்டு கத்திருந்த அபிஷேகத்தை காத்துக்கொண்டு ஆண்டவுடைய ராஜ்யத்தில் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க பிரயாப்பட சொல்ற கேளுங்க ஐயா. காண்கிறதெல்லாம் அழிஞ்சு போ, காண்கிறதெல்லாம் அனுத்தியம் அழிந்து போகிற இந்த உலக பொருட்களை மோகம் வைத்து இச்சை வைத்து தயவு செய்து அழிந்து போகாத, உன் ஆத்மாவை மீட்டுக்கொண்ட அருமை ரட்சகர் ஆண்டவர் இயேசுவுக்கு பூரணமாக ஒப்புக்கொடு. தம்பி தங்கச்சி அண்ணமாறு அக்காமாறு அழிந்து போகிற இந்த உலகத்தின் இச்சைகளுக்கு அடிமையாகிறாதே, தயவு செய்து உண்டு ஆத்மாவை காத்துக்கொண்ட ரத்தத்தை சிந்தி உனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமா இருந்தால் வரும் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று நரகம் என்பது சாதாரண இடம் இல்லையா, அது பொல்லாத இடம், அது பயங்கரமான இடம். அந்த வேத நரக அந்த வேத நரக அக்னியை நான் விவரிக்க முடியாது, அந்த அளவுக்கு வேதனையா இருக்கும். ஆகவே நீ அந்த இடத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் இயேசு உனக்காக சிலுவையிலே பாடுபட்டு ரத்தம் சிந்தி மரித்து உயிர்த்து உனக்கு தந்த இந்த ரட்சிப்பை இழந்து போகாது. ரத்தம் சிந்தி ஆண்டவர் இயேசு உனக்கு தந்த ரட்சிப்பை காத்துக்கொள். ஆண்டவர் இயேசு உனக்கு ஐக்கியத்தை காத்துக்கொள். அவரோடு நடந்துகொள். இச்சைகளுக்கு இடம் கொடுக்காது. வீட்டில் ஜெபம் பண்ணு, மன்றாடு. நான் வேர் குறிப்பிட்டது போல சிம்சோன் ஒரு திருமணமாகி ஒழுங்காக குடும்பம் நடத்தின ஒரு மனுஷனும் அல்ல. ஆகவே எனக்கு அறிவான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு இந்த உலகத்திலே நாம் காணுற காரியங்கள் அப்படிப்பட்டவர்களாக இருக்குது. கல்யாணம் கட்டி சொன்னா அவன் இப்படி உன புத்தி இல்லையோ அப்படி சொல்லி காட்டுற காலங்கள் இந்த நாட்களிலே வந்திருக்கு. திருமணம் புத்தி கட்டவன் புத்தி இல்லாதவன் சொல்லி அறிவில் அறிவிப்படுத்த ஜனங்கள் எல்லாம் கதைக்கிற காட்டுகிற காலம் இது. இப்படிப்பட்ட காலத்தில் நீயும் நானும் கவனமாக இருக்கணும். கடவுள் பரவிக்குள்ள ஒரு சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். புருஷமார் கத்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன். உன் கைகளும் பிரயாசத்தை நீ சாப்பிடுவான். உன் மனைவி கடிதனும் திராட்சை கொடிய போல உன் வீட்டோரங்களில் இருப்பார் என்றும் உன் பிள்ளைகள் ஒரு முறை கண்டுகளைப் போல உன் பந்தய சுத்திலும் இருப்பார்கள். உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாருக்கும். இதோ கத்தருக்கு பயப்படும் மனுஷன் இவ்விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். ஆகவே ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் ஒவ்வொரு புருஷர்களும் தலைவராக இருந்து புருஷராக இருந்து குடும்பத்தை சரியாக நடத்தணும். தயவு செய்து உன் பிள்ளைகள் எப்படி நடக்கிறார்கள் கொஞ்சம் பாருங்க. பைபிள் வேதத்தை ஆண்டவர் வேதத்தை படிக்கிறார்களா, வாசிக்கிறார்களா, வீட்டில் ஜெபிக்கிறார்களா, எங்க போறாங்க, எங்க வராங்க, எப்படி இருக்காங்க கொஞ்சம் கவனிங்க, கொஞ்சம் பாருங்க. நீங்க ஜெபிக்கிறத பார்த்து உங்க பிள்ளைகள் ஜெபிக்க தயவு காட்டு. நீங்க வாழ்ற வாழ்க்கையை தான் அவங்க பாரு. வீட்டில் ஓயாத சண்டைன்னு சொன்னா எப்படி பிள்ளைகள் ஒழுங்காக ஜெபிக்க போறாங்க. நாம பேசுகிற கூடாத வார்த்தைகள் எல்லாத்தையும் பிள்ளைகள் கேட்டிருந்து சரியாத நேரத்தில் அதை அவிட்டு விடுவாங்க. நீங்க கோபிக்க கூடாது. ஆகவே கணவன் மனைவிக்குள்ள நெருக்கடிகள் வந்தாலும் தகாத வார்த்தைகளை கோபத்தில் கொட்டிவிடாதபடி ஜாக்கிரதையாக இருக்கும்னு சொல்லி அன்பாக நான் பதில் சொல்றேன். அது மாத்திரமில்ல, புருஷன் மனைவியை கவனிக்கணும், மனைவி புருஷனை கவனிக்கணும். நான் என்ன சொல்லட்டுமா, உங்க சாட்சி உங்க வீட்டில் இருக்கணும். முதலாவது உங்க சாட்சி உங்க வீட்டில் இருக்கணும். முதலாவது புருஷன் மனைவியை பார்த்து சொல்லணும், என்ற மனைவி உண்மையான ஒரு தேவோட மனுஷன். அதுபோல புருஷனை பார்த்து மனைவி சொல்லணும், என்ற மனுஷன் உண்மையான ஒரு தேவோட மனுஷன். இந்த சாட்சியை ஒரு மனுஷன் பெறாவிட்டால் அவர் உண்மையாகவே அவருடைய தேவோட மனுஷன் தேவோட ஊழியத்தை செய்யறதுக்கும் அவர்கள் உரிமையாக இருப்பார்கள் சொல்லி எனக்கண்டா தெரியல. ஏனென்றா வாரம் ஒரு தடவை இங்க வந்து சொல்லி சொன்னா நல்ல பிரதர் நல்ல சிஸ்டர் நாம சொல்லுவோம். ஆனா வீட்டை போய் பார்த்தா தான் தெரியும். பார்க்க வீட்டில் இருக்கதான் நம்ம பொறுமை தெரியும், நம்முடைய நற்குணங்களும் நம்முடைய நற்குணசாலிகளுமா என்பதை அங்குதான் அது விளங்கப்படும். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் வீட்டிலும் பார்ப்பாரு, ரோட்டிலும் பார்ப்பாரு, சேர்ச்சிலும் பார்ப்பாரு, எங்கேயும் பார்ப்பாரு. ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒருவொரு கவனிங்க. வீட்டில் கவன கணவன் மனைவிக்குள்ள உறவை பார்த்துக்கொண்டு குடும்பங்களை பார்த்துக்கொண்டு பிள்ளைகள் படிக்கிறார்களா கொஞ்சம் பாருங்க. நல்லா படிக்க சொல்லி சில பார்க்கறது இல்ல, பிள்ளைகள் எப்படி போன அதை குறித்து கவனிக்கிறது இல்லை. மனுஷன் என்ன செய்யறாள், பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, இப்படிப்பட்ட குடும்ப சிக்கலுக்கு. ஆகவே தயவு செய்து ஒருவரு கவனியுங்க, பாருங்க, ஊக்கமாக இருங்க. என்ன ஆண்டோட வருகை சீக்கிரமாக இருக்குது. எனக்கு அருமையான தேவோட ஜனமே, சிம்சோன் தேவோட பலத்தை பெற்றவனாக இருந்தாலும் தேவோட வல்லமை பெற்றவனாக இருந்தாலும் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணபடி நசரனாக இருந்தாலும் அவனுடைய நடத்தை அவனுடைய வாழ்க்கை நாம் பின்பற்றக்கூடியதாக அல்ல. பின்பற்றக்கூடியதான். ஆனாலும் தேவனுடைய கிருபையினாலே எபிரேயர் நிருபத்திலே விசுவாச வீரர் பட்டியல அவரும் இடம் பிடித்துக் கொண்டார். என்ற கடைசி நேரத்தில் அவன் மன திரும்பி ஆண்டவரிடத்தில் மண்டாடின போது கர்த்தர் அவருடைய ஜெபத்தை கேட்டபடியால் தான் அந்த ரெண்டு தூண்களும் விடிந்து அந்த மண்டபம் விழுந்து அங்கே அந்த சம்பவம் நடந்து சொல்லி பார்க்கிறோம். மெய்யான மனம் திரும்புவதற்கு மதிப்பளிக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்ம இச்சைகளுக்கு விளக்கி பாதுகாத்து சுத்தமான இருதயத்தோடு தேவனை கிட்டு சேர தமக்கு அருள் செய்வாரா. ஜெபம் பண்ணுவோமா. தயவு செய்து யாவரும் அழுது